வணக்கம். இன்றைய தரிசன நாளில் திரு அசோகன் அவர்கள் சாதனைக்கு உதவும் விஷயங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். அன்னையின் அருள் நம் வாழ்க்கையில் செயல்படுவதால் நாம் எல்லோரும் சிறப்பாக சாதிக்க வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் சாதனையின் ரகசியம் என்ன, அதனுடைய பிரதான அம்சங்கள் என்ன, எது நம்மிடம் இருக்கிறது எது நம்மிடம் இல்லை என்ற விஷயங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. ஆகவே இப்பொழுது திரு அசோகன் அவர்கள் சாதனைக்கு பின் இருக்கும் ரகசியத்தையும் அதனுடைய பிரதான அம்சங்களை பற்றியும் பேசுவார்.
திரு கர்மயோகி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதனை என்று எடுத்துக்கொண்டால் உலகில் எல்லோரும் சாதிக்கத்தான் விரும்புகின்றனர். சாதிக்க விரும்பாதவர்கள் என்னை பொறுத்தவரை மிகவும் குறைவு. ஆண்கள் எதை சாதனையாக நினைக்கிறார்கள் என்று கேட்டால் வருமான உயர்வு, பதவி உயர்வு, அந்தஸ்து உயர்வு என்று இவற்றைத்தான் சாதனையாக எடுத்துக்கொள்கிறார்கள். பழங்காலத்தில் பெண்களுடைய சாதனை என்று கேட்டால் அது எது என்று கேட்டால் நல்ல வரனை திருமணம் செய்து கொள்வது, சொந்தமாக நல்ல வீடு ஒன்று கட்டிக்கொள்வது, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை ஏற்பாடு செய்வது, நல்ல எதிர்காலம் அமைத்து கொடுப்பது என்று இதைத்தான் பெண்கள் சாதனையாக நினைத்தார்கள். ஆனால் அந்த நினைப்பெல்லாம் இப்பொழுது மாறிவிட்டது. ஏனென்றால் பெண்களே இப்பொழுது கெரியரில் சாதிக்க வேண்டும் என்று மிகவும் தீவிரமாக ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆகவே பொது வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நாம் பெண்களை பார்க்கிறோம். அதாவது பேங்க் ஆபீசர், கவர்மெண்ட் ஆபீசர், கார்பரேட் ஆபீசர், இந்த இடங்களில் எல்லாம் பெண்கள் நிறைய வந்து விட்டார்கள். ஆகவே ஒரு காலத்தில் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்று அது வெறும் முழக்கமாக இருந்தது. ஆனால் அந்த முழக்கம் என்று இப்பொழுது நடைமுறையில் நிஜமாகவே அமுலுக்கு வந்துவிட்டது. சாதனை புரிபவர்கள், சாதிக்க முடியாதவர்கள் என்று இவர்கள் இருவரையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் சாதனை புரிகின்றவர்களை விட சாதிக்க முடியாதவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அப்படி சாதிக்க முடியாதவர்களுக்கு சாதனை செய்பவர்கள் ஒரு புரியாத புதிராகவும் வியப்பாகவும் ஒரு மலைப்பாகவும் தான் இருக்கும். இவர்கள் எப்படி சாதிக்கிறார்கள், இந்த ரகசியம் என்ன, நம்மிடம் இல்லாத என்ன இவர்களிடம் இருக்கிறது அதுவே தெரியவில்லை என்று ஒரு விந்தையாகத்தான் சாதிக்க முடிந்தவர்களை மற்றவர்கள் பார்த்தார்கள். சொல்கிறார், சாதனையாளர்களை சற்று ஆழமாக கூர்ந்து கவனித்தோம் என்றால் அவர்கள் எப்படி செயல்படுகிறார் என்பது நமக்கு புரிய வரும். அது புரிந்துவிட்ட பிறகு அதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸோ ஒரு ரகசியமோ ஒன்றும் கிடையாது. சாதாரணமாகவே எளிதில் புரியக்கூடிய வகையில்தான் சாதனையாளர்கள் செயல்படுகிறார்கள் என்கிறார். ஆகவே என் தாப்பனாரை பொறுத்தவரையில் சாதனைக்கு தேவையான அவசியமான விஷயங்கள் என்ன என்று கேட்டால் அவர் மூன்று விஷயங்களைத்தான் அவர் பிரதானமாக குறிப்பிடுகிறார். அந்த மூன்று விஷயங்களை இப்பொழுது நான் உங்கள் முன் வைக்கிறேன். முதலாவது விஷயம் என்னவென்றால், சாதனை புரிபவர்கள் முடிவுகள் நன்றாக விவரம் தெரிந்தபின் எடுக்கப்பட்டு, அதாவது அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அரைகுறை ஞானத்தை வைத்துக் கொண்டு, அரைகுறை இன்ஃபர்மேஷனை வைத்துக் கொண்டு ஒரு முடிவுக்கு வருவதில்லை. முடிவு எடுக்க வேண்டிய விஷயத்தை பற்றிய அனைத்து தகவல்களையும் சேகரம் செய்து கொண்டு They take an informed decision. என்று சொல்கிறார். இட்ஸ் எ வெல் இன்ஃபார்ம்டு டிசிஷன். அதுதான் அவர் அங்கே வலியுறுத்துவது. இரண்டாவது, எடுக்கின்ற முடிவை அமுல்படுத்தி வெற்றி காணுவதில் அவர்களுக்கு முழு உற்சாகம் இருக்க வேண்டும் என்கிறார். ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு வேலையை ஆரம்பித்தோம், ஆனால் படிப்படியாக ஆர்வம் குறைந்து வருகிறது. இறுதியில் ஒன்றுமே இல்லாமல் போய் அவ்வேலையை அப்படியே போட்டு விடுகிறோம் என்றில்லாமல், வேலையை ஆரம்பித்த நாள் முதல் அதை முடிக்கும் வரையிலும் அந்த வேலையில் அவர்கள் அதிகபட்ச உற்சாகத்தை காட்ட வேண்டும் என்கிறார். மூன்றாவது, நம்முடைய அறிவுக்கு புரிந்ததை செயலுக்கு கொண்டு வருகின்ற செயலாற்றும் திறன் இருக்க வேண்டும் என்கிறார். அதை ஆங்கிலத்தில் கெப்பாசிட்டி ஃபார் பிராக்டிக்கல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் என்கிறார். அறிவுக்கு நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது, ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்துவதற்கு அதற்கென்று ஒரு தனி கெப்பாசிட்டி இருக்கிறது. அதைத்தான் அவர் பிராக்டிக்கல் கெப்பாசிட்டி ஃபார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் என்கிறார். இப்பொழுது நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற சாதனையாளர்களை எல்லாம் கவனித்தோம் என்றால், அப்பா அவர்கள் சொல்லிய இந்த மூன்று விதிமுறைகளும் அவருடைய வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதாவது இந்த மூன்றில் ஒன்று கூட குறை வைக்காமல் அவர்கள் அந்த மூன்று விஷயங்களையும் அவர்கள் கடைபிடித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இப்பொழுது ஒரு சாதனையாளர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்க விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பா அவர்கள் கொடுத்த டெபினிஷன் படி பார்த்தால், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்க விரும்புகின்றவர் அது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் சேகரம் செய்து அலசி ஆராய்ந்துதான் வைத்திருப்பார். அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துவது பற்றி முக்கியமான ஒரு விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை என்ற ஒரு அந்த பேச்சே அவர் விஷயத்தில் வராது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிப்பது என்றால் எங்கே, எந்த அளவில், என்ன சைஸில் ஆரம்பிக்க வேண்டும், எதையெல்லாம் ஸ்டாக் செய்ய வேண்டும், எதற்கு டிமாண்ட் இருக்கிறது, எதற்கு டிமாண்ட் இல்லை, எந்த அளவுக்கு முதலீடு தேவைப்படும், அதில் தன்னுடைய சொந்த காசாக எவ்வளவு போட வேண்டும், மீதி எவ்வளவு கடன் வாங்க வேண்டும், அப்படி கடன் வாங்கினால் எந்த அளவுக்கு வட்டி தன்னால் கொடுக்க முடியும், எத்தனை வருடத்தில் அந்த கடனை அடைக்க முடியும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நன்றாக லாபகரமாக ஓடியது என்றால் எத்தனை பேரை வேலை வைக்க வேண்டும், எப்படி வேலைக்கு வைக்க வேண்டும், என்ன வேண்டும், இத்தனை விஷயங்களையும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த வேலையிலேயே இறங்குவார். அந்த பிராக்டிகல் கெபாசிட்டி ஃபார் எக்ஸிக்யூஷன் என்று சொன்னேன், அது அவரிடம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துவது என்றால் ஒரு 10-12 பேரை வேலைக்கு வைத்து அவர்களை வேலை வாங்க வேண்டும். அதற்கு ஒரு நிர்வாக திறன், ஒரு லீடர்ஷிப் திறன் இருக்க வேண்டும். அந்த லீடர்ஷிப் திறன் அந்த கடையை ஆரம்பிக்கின்ற அவரிடம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு வியாபாரம் என்று செய்யும் பொழுது 4-5 விஷயங்களை ஒரே நேரத்தில் நன்றாக கோஆர்டினேஷன் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பிசினஸ் என்பது தங்கு தடை இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடிக்கொண்டிருக்கும். அதாவது ஒரு பிசினஸ் என்றால் முதலீடு இருக்கிறது, டெக்னாலஜி இருக்கிறது, மெட்டீரியல் இருக்கிறது, லேபர் இருக்கிறது, மார்க்கெட் இருக்கிறது. இந்த 5 விஷயங்களும் ஸ்மூத்தாக கோஆர்டினேட் ஆகியது என்றால்தான் வியாபாரம் என்பது லாபகரமாக ஓடும். இந்த 5 விஷயங்களை கோஆர்டினேஷன் செய்வதில் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை ஆரம்பிப்பவர் நன்றாக சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவார். அதாவது மார்க்கெட்டில் ஒரு பொருளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது, நிறைய பேர் அதை வந்து கேட்டு வாங்குகிறார்கள் என்றால் இவருடைய கடையில் அந்த பொருள் எப்பொழுது போய் கேட்டாலும் அது கண்டிப்பாக இருக்கும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அந்த கடைக்கு போனேன், இது கிடைக்குமா என்று கேட்டேன். இப்போது ஸ்டாக் இல்லை, நாலு நாள் கழித்து வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். மிகவும் ஏமாற்றமாகிவிட்டது. அவ்வளவு பெரிய ஸ்டோர் இருந்தாலும் இந்த ஒரு பொருளை அவர்களால் கையில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. நாளைக்கு வா, இன்னும் ரெண்டு நாள் கழித்து வா என்று அனுப்புகிறார்கள். இது என்ன கடை என்று ஒரு ஏமாற்றத்துடன் ஒரு கஸ்டமர் விமர்சனம் செய்வது போல் இந்த விமர்சனம் செய்வது போல் இந்த இடத்திலேயே அவர் அந்த கடையை வைத்துக் கொள்ள மாட்டார். இரண்டாவதாக அவருக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கும் என்று சொல்வேன். அந்த லீடர்ஷிப்பை அவர் அந்த கடையில் வேலைக்கு யாரை அமர்த்துகிறார் என்பதில் அவர் நன்றாக வெளிப்படுத்துவார். உதாரணமாக ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்றால் ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ள மேனேஜரை அமர்த்தி ஆக வேண்டும். ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் போஸ்ட் என்பதால் அந்த மேனேஜர் போஸ்டுக்கு வருகின்றவர்கள் அதற்கேற்ற கணிசமான சம்பளத்தை அவர்கள் கேட்பதை கேட்கத்தான் செய்வார்கள். கடைக்கு நல்ல மேனேஜரும் வேண்டும். அதே சமயத்தில் இவர் கொடுக்கின்ற சம்பளத்திற்கு சம்மதம் தெரிவித்து வேலை செய்யக்கூடிய ஆளாக அவர் கண்டுபிடிக்க வேண்டும். இவர் 30,000 தான் சம்பளம் கொடுக்க விரும்புகிறார், ஆனால் மேனேஜராக வர பிரியப்படுகிறார். 50,000 நிற்கிறார், 20,000 கேப் இருக்கிறது. அந்த கேப்பை கொண்டு இவர் ஏற்க வேண்டும் அல்லது அவர் இறங்கி வர வேண்டும். நீங்கள் கொடுக்கும் சம்பளம் திருப்தியாக இல்லை, அதனால் நான் இந்த பணியை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று மேனேஜர் போஸ்டுக்கு வருபவர் விலகி இருந்தாலும் இவருக்கு வேலை நடக்காது. 50,000 சம்பளம் கேட்பவரை 30,000 சம்பளத்துக்கு இந்த வேலைக்கு வாருங்கள் என்று சொல்லி அவருடைய சம்பளத்தை வாங்கும் அளவுக்கு தாமத்தையும் இவருக்கு இருக்க வேண்டும். இவர் இந்த பிராக்டிக்கல் கெப்பாசிட்டி ஃபார் எக்ஸிக்யூஷன் இவரிடம் உண்மையாக இருந்ததென்றால் 50,000 சம்பளம் கேட்கின்ற மேனேஜரை 30,000 சம்பளத்துக்கு வேலை செய்ய சொல்லி அவரிடம் சம்மதம் வாங்கி அவரை அந்த வேலையில் அமர்த்துவார். ஆக அப்பா சொன்ன அந்த மூன்று குண விசேஷங்களும் அவரிடம் இருக்கிறது. அதாவது கடையை பற்றி எல்லா விவரங்களையும் நன்றாக சேகரம் செய்து தெரிந்து கொண்டு கடையை துவங்குகிறார். அந்த வேலையில் முழு உற்சாகத்தை காட்ட வேண்டும் என்று அப்பா சொல்வதைப் போல இந்த சாதனையாளர் என்ன செய்வார்கள், கடை என்று ஒன்று ஆரம்பித்து அதை நிலை பெறும் வரை நேரம் காலம் பார்க்காமல் கடையே கதி என்று இருப்பார்கள். ஞாயிறாக இருந்தாலும் சரி, பண்டிகை நாட்களாக இருந்தாலும் சரி, மற்ற விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரி, கடை வேலை இருக்கிறது, அதை முடித்து விட்டு வருகிறேன் என்று கடையில் தான் இருப்பாரே ஒழிய மனைவி மக்களுடன் ரிலாக்ஸேஷன் செய்ய மாட்டார். 10-12 பேரை வைத்து வேலை வாங்குகின்ற அந்த கெப்பாசிட்டி பார் லீடர்ஷிப் அவரிடம் கண்டிப்பாக இருக்கும். நான் இப்போது சொன்னது போல 50,000 சம்பளம் கேட்ட ஒருவரை 30,000 சம்பளத்துக்கு அவரை இறக்கி அவரை அந்த மேனேஜர் பணியில் அமர்த்தி அவரை வேலை வாங்கி கொண்டிருப்பார். ஆகவே இப்படி இந்த மூன்று விதிமுறைகளை கடைபிடிப்பவர்கள் தான் வாழ்க்கையில் பெரும்பாலும் சாதிக்கிறார்கள். சாதிக்க முடியாதவர்களை எல்லாம் எடுத்து விசாரித்தால் இந்த மூன்று விஷயத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் அவர்கள் பொக்கையாக இருப்பார்கள். தவறு குறைபாடு என்று எங்கே வருகிறது என்றால் ஏதோ ஒரு ஆர்வத்தில் உண்டப்பட்டு இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்ற எண்ணம் வந்த உடனேயே அந்த எண்ணத்தையே மறுபரிசீலனை செய்யாமல் நேரடியாக வேலையில் இறங்கி விடுவார்கள். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் மறுபரிசீலனை செய்யாமல் உடனே அந்த வேலையில் இறங்குவது அது பெரிய தவறு என்று அன்னை அன்பர்களை எச்சரித்திருக்கிறார். ஒரு உந்துதல் நம்மிடம் நமக்குள் பிறந்ததென்றால் அந்த உந்துதல் சரியான உந்துதலா தவறான உந்துதலா, கூடி வருமா கூடி வராதா, இதற்குண்டான பணபலம் நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு நாமே நாலு கேள்விகளை கேட்டுக் கொள்ள வேண்டும். விஷயம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் நம்முடைய பணபலத்தை மீறி இருக்கிறது என்றால் அந்த விஷயத்தில் நாம் இறங்கக்கூடாது. இப்படி மறுபரிசீலனை செய்யாமல் ஒரு ஆர்வத்தின் பேரிலேயே எதை பற்றியும் கேள்வி கேட்காமல் உடனடியாக வேலையில் இறங்குபவர்கள் தான் காரியத்தை பெற்றுக் கொள்கிறார். இதற்கு வாழ்க்கையில் நிறைய உதாரணங்களை காட்டலாம். செய்தித்தாள்களிலும் டிவி சேனல்களிலும் 36% வட்டி விகிதம் கொடுக்கிறோம் என்று நிதி நிறுவனங்கள் விளம்பரம் செய்கின்றன. இப்படிப்பட்ட விளம்பரங்களை பார்ப்பவர்களுக்கு உடனே ஆசை வந்துவிடுகிறது, 36% வட்டி கிடைக்குமா, அப்பொழுது நாம் பேங்கில் ஏன் காசை வைத்திருக்க வேண்டும், இந்த நிதி நிறுவனங்கள் டெபாசிட் செய்தால் நமக்கு நல்ல வட்டி வருமானம் கிடைக்குமே, உடனே இதில் இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று அந்த நிதி நிறுவனத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த அவர்களுடைய சேவிங்ஸை போட்டு விடுகிறார். ஓரிரு மாதங்கள் வட்டி வருகின்றன, வட்டி வருகிறது, ஆனால் ஒரு கட்டத்தில் அது வட்டி வராமல் நிற்கும் பொழுது ஐயோ வட்டி வந்து கொண்டிருந்த வட்டி நின்றுவிட்டது, என்ன ஆயிட்டு என் பணம் போய்விட்டது என்று நியாயமாக இப்படி ஒரு விளம்பரத்தை பார்த்து இந்த நிதி நிறுவனத்தில் நாம் நம்முடைய சேவிங்ஸ் டெபாசிட் செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதை 4 கோணங்களில் இருந்து ஆராய்ந்து பார்த்தார்கள். இவனால் எப்படி இந்த வட்டியை கொடுக்க முடியும், இவர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பண்டை 60% மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால்தானே இவர்களால் இவர்களுடைய டெபாசிட்டருக்கு 36% ஆக கொடுக்க முடியும். இப்படி யார் 60% வட்டிக்கு இவர்களிடம் கடன் வாங்கி தொழில் செய்கிறார்கள், அப்படி யாரும் தொழில் செய்வதாக தெரியவில்லையே. யாரும் 60% வட்டிக்கு இவர்களிடம் கடன் வாங்காத போது இவர்கள் மட்டும் நமக்கு எப்படி 36% வட்டி கொடுக்க முடியும், அந்த கேள்வி அவர்களுக்கு எழ வேண்டும். ஆகவே அப்படி யாரும் அவ்வளவு வட்டிக்கு கடன் வாங்கவில்லை என்றால் இவர்களால் நமக்கு கேரண்டி பண்ணுகின்ற வட்டியை கொடுக்க முடியாது என்று தெரிகிறது. ஆகவே இவர்களுடைய விளம்பரமே கூலி விளம்பரம், இந்த விளம்பரத்தை கண்டு நாம் மயங்கி ஏமாறக்கூடாது என்று அவர்கள் எச்சரிக்கை அடைந்து ஒதுங்கிவிட வேண்டும். இதைத்தான் அன்னை மறுபரிசீலனை என்கிறார். இப்படி இந்த காமன் சென்ஸுக்கு உண்டான மறுபரிசீலனை கூட நிறைய பேர் செய்வது இல்லை. ஒரு ஆசை பிறக்கிறது என்றால் கண்மூடித்தனமாக அந்த ஆசைக்கு அவர்கள் பலியாகி அதை செயலில் செய்து காட்டி விடுகிறார்கள், அது கெட்டுத்தான் போகிறது. பிளாட் விலையெல்லாம் கண்ணா பின்னா என்று ஏறிவிட்ட காலத்தில் மலிவாக பிளாட் கிடைக்கும் என்று விளம்பரம் செய்கிறார்கள். பிளாட் எல்லாம் நல்ல ரேட்டுக்கு நல்ல காஸ்ட்லியான பிளாட் எல்லாம் இருக்கும்பொழுது ஏன் இவர்கள் மலிவான ரேட்டுக்கு பிளாட்டை விளம்பரம் செய்கிறார்கள், அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்க வேண்டுமே, அது என்ன என்று அவர்கள் ஆலோசிக்க வேண்டும், அதை கூட ஆலோசனை செய்வதில்லை. 40-60 பிளாட் என்பது 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது, இருக்கிறது, உடனே நாம் இந்த பிளாட்டை வாங்கி போட்டுக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் வேற யாராயினும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்று கண்ணை மூடிக்கொண்டு அந்த 40-60 பிளாட்டை 2 லட்சம் கொடுத்து புக்கிங் பண்ணி கொள்கிறார்கள். அது பள்ளத்தில் அமைந்துள்ளது, அதனால் தான் அவ்வளவு மலிவாக அவன் விளம்பரம் செய்கிறான், அந்த அறிவு கூட இருப்பதில்லை. என்னாவது என்னாகிறது, மழைக்காலம் வருகிறது, இந்த பிளாட் போட்ட இடமெல்லாம் வெள்ளம் கூடுகிறது, அங்கே இருக்க முடியாமல் வேறு இடத்துக்கு போகவும் முடியாமல் மிகவும் அவஸ்தைக்குள்ளாகிறார்கள். சீப்பாக அந்த பிளாட் விளம்பரம் செய்யும் போதே அந்த சந்தேகம் வர வேண்டும், இது பள்ளமான இடமாக இருக்கும், அதனால்தான் குறைந்த விலைக்கு இவர்கள் விளம்பரம் செய்கிறார்கள், இந்த குறைந்த விலைக்கு ஆசைப்பட்டு நாம் இதில் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்ற அந்த எச்சரிக்கை உணர்வு வர வேண்டும். அது வருவதில்லை. வெள்ளச்சீப்பா கிடைக்குதுங்க, விட்டுவிடாதீங்க, உடனே வாங்கி போடுங்க என்று வீட்டில் ஒரு பிரஷர் வருவதால் அந்த பிரஷரை தாங்க முடியாமல் கண்ணை மூடிக்கொண்டு அந்த பிளாட்டை வாங்கி விடுகிறார்கள். பிறகு இந்த மாதிரி மழைக்காலத்தில் மிகவும் சிரமப்படுகிறார்கள். திருமண விஷயத்திலும் முன்னெச்சரிக்கை காட்டுபவர்கள் குறைவு. பெரிய இட சம்பந்தத்துக்கு ஆசைப்படுகிறார்கள். பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கும் என்றால் அது சும்மா கிடைக்காது, அதற்குண்டான நிபந்தனைகளும் இருக்கும். அவருடைய வரதட்சணை டிமாண்ட், தீர்வரிசை டிமாண்ட், இதெல்லாம் தேவையாகவே இருக்கும். இருந்தாலும் பெரிய இடத்து சம்பந்தம் கிடைத்து விட்டது என்று பெருமை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த வரட்டு கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய இடத்து சம்பந்தங்கள் போடுகின்ற கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள். 100 பவுன் போடுகிறேன், விலை வந்த காரை வாங்கி தருகிறேன், கல்யாண செலவு எல்லாம் தாம் தூம் என்று செய்கிறேன், எல்லாவற்றுக்கும் தலையாட்டி விடுகிறார். பிறகு கல்யாண ஏற்பாடுகளை செய்யும் போதுதான் நகை வாங்குவதற்கு பணம் இல்லை, விலை வந்த கார் வாங்குவதற்கு பணம் இல்லை, கல்யாண செலவுகளை மேற்கொள்ள தேவையான பணம் இல்லை. பணம் இல்லை என்றால் அடுத்த கட்டமாக கடன் போய் வாங்குகிறார்கள். இந்த கடன் பாரம் தாங்க முடியாத சுமையாக மாறும் பொழுது மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார். இந்த பிரச்சனையே அவர்களுக்கு தேவையில்லை. திருமண சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வரும்போது அவர்கள் நம்முடைய விரலுக்கு தகுந்த வீக்கம் என்ற அணுகுமுறையை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் இவர்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நம்முடைய தகுதிக்கு மீறி பெரிய இடத்து சம்பந்தம் வேண்டும் என்ற அந்த ஆசை வருவதால் தான் பொருளாதார ரீதியாக அது நம்மால் முடியுமா, அவ்வளவு நகை, அவ்வளவு சீர்வரிசை, அவ்வளவு கல்யாண செலவு, இதெல்லாம் நமக்கு தாங்குமா, நம்மளுடைய வருமானம் என்ன, அது எதை பர்மிட் பண்ணுகிறது என்ற இந்த கேள்விகளை எல்லாம் இவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்றால் இந்த பிரச்சனை எல்லாம் வராது. பெரிய இடத்து சம்பந்தி வீடு தேடி வந்து விட்டார், உங்கள் பெண்ணை பிடித்திருக்கிறது, அழகாக இருக்கிறாள், என் பையன் திருமணம் செய்து கொள்ள புரியப்படுகிறான், உங்களுக்கு பெண் தர இஷ்டமா என்று கேட்கும்போது பெரிய இடத்து மனிதர் வீடு தேடி வந்து விட்டார், பெண் கேட்கிறார் என்னும் போது அவர் குளிந்து போய்விடுகிறார். அதற்கு மேல் அவர்களுக்கு அறிவை வேலை செய்வதில்லை. வீடு தேடி வந்த மனிதரிடம் மறுப்பு சொல்லவும் தயக்கமாக இருக்கிறது. அதற்கென்ன நாங்கள் இந்த சம்மதத்தை ஏற்றுக்கொள்கிறோம், எப்படியாவது மலையாவது பிரட்டி இந்த திருமணத்திற்கு நாங்கள் தயாராகி விடுகிறோம் என்று அவரிடமே சொல்கிறார். இதனால் பிரச்சனைகள் உருவாகின்றன. ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, தாரிய பூர்த்திக்கு தகுதி உடையவர் யார்? எவரிடம் ஒரு வேலையை கொடுத்தால் அவர் அந்த வேலையை சிறப்பாக சிக்கல் இல்லாமல் வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பார் என்ற கேள்வி நமக்கே வருகிறது. அதற்கு என் தாப்பனார் சொல்கிறார், காரிய பூர்த்தி என்றால் அதற்கு தகுதி உள்ளவனுக்கு வெளி விஷயங்களும் சரி உள் விஷயங்களும் சரி இரண்டுமே சிறப்பாக இருப்பவர்கள்தான் காரிய பூர்த்திக்கு தகுதி உள்ளவர்கள். நாம் வெளி விஷயங்களை மட்டும் பார்க்கக்கூடாது, உள் விஷயங்களையும் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும். இரண்டுமே சரியாக இருந்தால்தான் பெரிய வேலைகளை ஒருவரை நம்பி ஒப்படைக்கலாம் என்கிறார். வெளி விஷயங்கள் என்று நான் இங்கே சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒரு திட்டத்திற்கான பல போதுமான பணம் இருக்கிறது, போதுமான டெக்னாலஜி இருக்கிறது, போதுமான மார்க்கெட் சப்போர்ட் இருக்கிறது என்றால் வெளி விஷயங்கள் சிறப்பாக இருக்கின்றன என்று அர்த்தம். அதே சமயத்தில் அந்த திட்டத்தை செய்ய விரும்புகின்றவருடைய உள் மனநிலையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர் கடினமாக உழைப்பவரா, அவருக்கு முன்னேறுவதில் ஆர்வம் இருக்கிறதா, நெருக்கடிகள் சவால்கள் வந்தால் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவரா, அவருக்கு விடாமுயற்சி இருக்கிறதா? நாலு பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் இருக்கிறதா? அஞ்சா நெஞ்சனா, கர்மமே கண்ணானவரா என்று இவற்றையெல்லாம் இதையும் நாம் கருதித்தான் ஆக வேண்டும். நாம் நிறைய முதலீடு செய்து ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி வேலை செய்யவே நாட்டம் இல்லாத ஒருவரிடம் அந்த ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணினால் அந்த ப்ராஜெக்ட் எப்படி கூடி வரும்? நாம் என்னதான் பணத்தை போட்டு ஒரு கம்பெனியை உருவாக்கி சிறப்பாக ரெடிமேடாக ஒரு கையில் கொடுத்தாலும், வேலை செய்ய நாட்டம் இல்லாதவர் கையில் கொடுத்தால் அந்த அந்த திட்டம் அந்த கம்பெனி நாளடைவில் செட்டுத்தான் போகும். அது கெட்டு போவதை நம்மால் தடுக்கவே முடியாது. ஏனென்றால் அடிப்படையில் அந்த மனிதனுக்கு வேலை செய்யவே இஷ்டமில்லை, அது நமக்கு தெரியாமல் போகும். இரண்டாவது, ப்ராஜெக்டில் வேலை செய்கின்ற ஆட்களை கண்ட்ரோலில் வைத்திருக்க தெரிய வேண்டும். இந்த கண்ட்ரோல் என்பது குறிப்பாக அவர்கள் கேட்கும் சம்பளத்தில் தான் வெளிப்படும். ப்ராஜெக்டின் வயபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரிதான் நாம் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். ஆட்களை கண்ட்ரோலில் வைக்க தெரியவில்லை என்றால் உடனே அவர்கள் அங்கே அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வார்கள். அவரவர் தம்முடைய இஷ்டத்திற்கு சம்பளத்தை உயர்த்தி கொண்டு ப்ராஜெக்டில் வருகின்ற பணம் எல்லாம் சம்பளம் கொடுப்பதற்கு சரியாகிவிட்டது, அங்கே லாபம் என்று ஒன்றுமே மிச்சமில்லை என்ற நிலைக்கு இந்த ப்ராஜெக்டை தள்ளிவிடுவார்கள். மூன்றாவதாக, நெருக்கடிகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம், ஒரு அஞ்சா நெஞ்சம் இந்த ப்ராஜெக்டை நடத்துபவருக்கு வேண்டும். திடீரென்றோ எதிர்பார்க்காமல் ஒரு நெருக்கடி வந்து விடுகிறது, ஆனால் அவர் அப்படியே சோர்ந்து போய் விடுகிறார். 10 நாட்கள் ஊழியர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை பெரிதுபடுத்தி ஸ்ட்ரைக் செய்கிறார்கள், 10 நாட்கள் வேலைக்கு வரவில்லை என்றால் அவர் பயந்து போய் அந்த ப்ராஜெக்டையே இழுத்து மூட விரும்புகிறார் என்றால் அவருக்கு அந்த சேலஞ்சை எதிர்கொள்ளுகின்ற மனோதைரியம் இல்லை, சிரமத்தை தாங்கிக் கொள்ளுகின்ற விடாமுயற்சி இல்லை. இப்படி உழைக்க ஆர்வம் இல்லாதவர்கள், லீடர்ஷிப் இல்லாதவர்கள், சவால்கள் எதிர்கொள்ளும் மனோதிடம் இல்லாதவர்கள், இவர்களையெல்லாம் நம்பி எப்படி ஒரு பெரிய வேலையை அவர்களிடம் நாம் ஒப்படைக்க முடியும்? ஒப்படைக்கவே முடியாது. அப்படியே ஒப்படைத்தாலும் அது கெட்டுத்தான் போகும். இதுவரையிலும் சாதனையை பொறுத்த சாதனை சம்பந்தப்பட்ட பொதுவான விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது சாதனைக்கு தேவையான குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி பேச விரும்புகிறேன். முதலாவதாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புவது கடின உழைப்பு. ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்ய கடின உழைப்பு அவசியம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் ஏன் கடின உழைப்பு அவசியம் என்ற அந்த கேள்வி நிறைய பேருக்கு வருவதில்லை. கடின உழைப்பு அவசியம் என்றால் ஆமாம் அவசியம்தான், அதை பற்றி என்ன சந்தேகம் என்று அப்படியே எடுத்துக்கொள்கிறார்கள். உரிய கடின உழைப்பு ஏன் அவசியம் என்ற கேள்வி பல பேருக்கு வருவதில்லை, ஆனால் அது வர வேண்டும். வாழ்க்கை என்பது பிசிக்கல் பிளேனில் இருக்கிறது. பிசிக்கல் பிளேன் என்பது கடின உழைப்பு ஒன்றுக்குத்தான் அது அசையுமே தவிர வேறு இதற்கும் அசையாது. வாழ்க்கை பிசிக்கல் பிளேனில் இருப்பதால்தான் நம்ம எதையும் சாதிக்க வேண்டும் என்றால் கடின உழைப்பு தேவைப்படுகிறது. கடின உழைப்புக்கான விளக்கமே இதுதான். பிசிக்கல் பிளேனில் இருப்பதால் தான் எந்த ஒரு வேலையும் உடனே மின்னல் வேகத்தில் பலன் தருவதில்லை, தாமதமாக நேரம் கடத்தி காலம் கடத்தித்தான் ரெஸ்பான்ஸ் வழங்குகிறது. வாழ்க்கையில் எந்த துறையை எடுத்துக்கொள்ளுங்கள், அது விவசாயமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, ஒரு துறை கூட பாக்கி இல்லாமல் எந்த துறையாக இருந்தாலும் கடின உழைப்பை வழங்கும் பொழுதுதான் நமக்கு ரிசல்ட்டை, நம்மால் ரிசல்ட்டையே பார்க்க முடியும். ஒரு பயிர் செய்ய வேண்டுமானாலும் சரி, ஒரு தொழிற்சாலையை நடத்த வேண்டும் என்றாலும் சரி, கலைத்துறையில் முன்னேற வேண்டும் என்றாலும் சரி, நேரங்காலம் பார்க்காமல் அதுவே கதியாக இருந்து கர்மமே கண்ணாக இருப்பவர்களுக்குத்தான் அந்த துறையே ஒரு இடத்தில் கொடுக்குது. கண்டுபிடிப்பாளர் எடிசன் அவர்கள் சொல்வது உண்டு, மின்சார பல்பு என்பது அவருடைய கண்டுபிடித்தான். உங்கள் வெற்றி ரகசியம் என்ன என்று அவரை நிருபர்கள் அன்பு கேட்டபோது அவர் இப்படித்தான் பதிலளித்தார். 99% பர்ஸ்பிரேஷன், ஒன்லி 1% இன்ஸ்பிரேஷன் என்று பதில் சொன்னாராம். அதாவது 99% கடின உழைப்பு, 1% தான் அதில் இன்ஸ்பிரேஷனே அடங்கியுள்ளது என்று அவர் பதிலளித்திருக்கிறார். ஆக அந்த கிரியேட்டிவான ஒரு கண்டுபிடிப்பாளருடைய வேலையிலேயே உழைப்பு என்பது அவ்வளவு பெரிய பங்கு வந்து வகிக்கிறது என்பதை நாம் மெடிசன் சொல்வதன் மூலம் அறிகிறோம். சார்ஸ் டார்வின் என்ற அந்த ஆங்கில விஞ்ஞானி எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்தான் இயற்கையில் பரிணாமம் நிகழ்ந்துள்ளது, மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன், ஆண்டவன் உலகத்தை மேஜிக்காக படைக்கவில்லை, உயிரினங்கள் படிப்படியாக எவால்வ் ஆகித்தான் இந்திய நிலைமை அடைந்துள்ளன, குரங்கு மனித குரங்கு அதன் பின் தான் மனிதன் வந்துள்ளான் என்று அந்த பரிணாம கொள்கையை உலகு அறிவித்தவரே சார்ஸ் டார்வின் அவர்கள் தான். அவர் அந்த பரிணாம கொள்கையை புத்தகமாக எழுதி வெளியிட்ட பொழுது அது உலகத்தையே உலுக்கியது. ஆனால் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அவர் லேசுப்பட்ட முயற்சி எடுக்கவில்லை. அவர் ஒரு தியரியை மக்கள் முன் வைக்கிறார். மக்கள் முன் வைத்தால் அவர் சும்மா இருக்க மாட்டார்கள், இதற்கு ஆதாரம் எங்கே என்று கேட்பார்கள். ஆகவே தன்னுடைய பரிணாம கொள்கைக்கு தேவையான ஆதாரங்களை முதலில் திரட்ட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். பரிணாமம் நிகழ்ந்துள்ளது என்பதற்கு ஆதாரங்களை திரட்டுவதற்காக அவர் இங்கிலாந்திலிருந்து தென் அமெரிக்காவிற்கு கப்பலில் 2 முறை பயணம் செய்ய வேண்டியதாகிவிட்டது. காடு மலை பாலைவனம் பள்ளத்தாக்கு என்று ஒன்று விடாமல் ஆபத்தான இடங்களுக்கெல்லாம் சென்று அவருடைய பரிணாம கொள்கைக்கு ஆதாரமான நிறுவனங்களை எல்லாம் தேட வேண்டியதாயிற்று. இந்த காலத்தில் நாம் விமானத்தில் சென்று விடுகிறோம். இந்தியாவில் இருப்பவர்கள் 18 மணி நேரத்தில் அமெரிக்காவில் சென்று விடுகிறார்கள். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் கப்பல் பயணம் ஒன்றுதான் இருந்தது. அதுவும் இங்கிலாந்திலிருந்து தென் அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்றால் அது 1 மாதத்துக்கு மேலாக பயணம் செய்ய வேண்டும். காடு மலை போன்ற பிரதேசங்களில் அலைந்து ஆராய்ந்து நிறுவனங்களை கண்டுபிடிப்பதென்றால் அதில் பலவித ஆபத்துகள் இருக்கின்றன. பழங்குடி மக்கள் தாக்குவார்கள், கொடிய மிருகங்களால் தாக்கப்படலாம், அடர்ந்த காட்டுக்குள் சென்றால் இதுவரையில் இல்லாத வியாதி எல்லாம் பிடிக்கலாம். இப்படி எத்தனையோ ஆபத்துகள் இருக்கின்றன. ஆனால் எல்லா ஆபத்துகளையும் அவர் எதிர்கொள்ள துணிந்துதான் தென் அமெரிக்க காடுகளுக்கு சென்று அவருக்கு தேவையான ஆதாரங்களை திரட்டினார். அந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அவர் அந்த ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்ட பிறகுதான் மக்கள் அந்த ஆதாரங்களை எல்லாம் படித்த பிறகுதான் இவர் சொல்வதில் உண்மை இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஒழிய ஆராய்ச்சி செய்யாமல், நிறுவனங்களை சமர்ப்பிக்காமல் அவர் வெறும் தேரி மட்டும் எழுதியிருந்தால் அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பது மிகவும் சந்தேகம். ஆக உடல் உழைப்பு சாதனைக்கு அவசியம் என்பது பற்றி நமக்கு சந்தேகமே தேவையில்லை, அது எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் இன்னொரு சந்தேகம் பல பேருக்கு வரத்தான் செய்கிறது. அதாவது ஒரு சில பேர் வேலை செய்வதில் ஒரு சில பேர் அபாரமாக உழைக்கிறார்கள், இன்னும் சில பேர் வேலை செய்யாமல் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். ஏன் ஒரு சில பேர் அபாரமாக உழைக்கிறார்கள், இன்னும் சில பேர் வேலை செய்யாமல் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள், அதனுடைய ரகசியம் என்ன என்று கேள்வி, என்ன என்ற கேள்வி பல பேருக்கு வரத்தான் கேள்வி. சற்று ஆழ்ந்து கவனித்தோம் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற ரகசியமும் நமக்கு புரியும். நாம் உடலால் உழைக்கவுமே ஒழிய உடல் உழைப்பு என்பது உண்மையில் உடலை சார்ந்தது இல்லை. உழைப்பில் நாம் காட்டுகின்ற ஆர்வம் என்பது நம்முடைய உணர்வு மையத்தில் உள்ள ஆர்வத்தை பொறுத்தது. சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நம்முடைய மன உணர்வு மையத்தில் தீவிரமாக இருந்தால் அந்த ஆர்வத்தின் காரணமாக அதற்கேற்ற அளவுக்கு உற்சாகம் நம்முடைய மனதில் பிறக்கிறது. உற்சாகம் எந்த அளவுக்கு பிறக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய உடலுக்கு அதிகமாக எனர்ஜி கிடைக்கிறது. எனர்ஜி ஏராளமாக ஒருவருடைய உடம்பில் இருக்கும் பொழுது அவரால் நேரங்காலம் பார்க்காமல் அபாரமாக உழைக்க முடிகிறது. ஒரு சில பேருக்கு சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அளவு கடந்து இருக்கிறது, அவர்கள் அபார உழைப்பாளிகளாக மாறுகிறார்கள். அதே சமயத்தில் ஒரு சில பேருக்கு சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வமே வருவதில்லை, ஆர்வம் வராது போனதால் உற்சாகம் பிறப்பதில்லை, உற்சாகம் பிறக்காமல் போனதால் உடம்பிற்கு எனர்ஜி கிடைப்பதில்லை, உடம்பில் எனர்ஜியே இல்லை என்பதால் அவர்கள் வேலையை செய்வதில்லை. ஆக அபார உடல் உழைப்பாக ஒரு விஷயம் வெளிப்படுகிறது என்றால் அதற்கு பின்னால் உணர்வு மையத்தில் தீவிர ஆர்வம் இருக்கிறது என்று நாம் வேண்டும். அந்த ஆர்வம் தான் உடல் உழைப்பாக மாறி ஒருவரை உழைப்பாளியாக மாற்றுகிறது. உண்மையில் சொல்ல போனால் நாம் உண்கின்ற உணவில் இருந்து நமக்கு கிடைக்கின்ற எனர்ஜியை விட நம்முடைய உணவு மையத்தில் இருக்கின்ற ஆர்வம் தான் அதிக எனர்ஜியை நம்முடைய உடம்புக்கு கொடுக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். பொதுவாக மக்களை எடுத்துக்கொண்டால் யாருக்கும் கடின வேலையை செய்யவே இஷ்டம் இருப்பதில்லை. உழைத்தால்தான் வருமானம், வருமானம் கிடைத்தால்தான் சாப்பாடு என்ற இடத்தில் ஒரு நிர்பந்தம் இருப்பதால் தான் மனிதனே உழைக்க முன்வருகிறான். வேலை செய்தாலும் வேலை செய்யாவிட்டாலும் உனக்கு நேரத்தில் சாப்பாடு கிடைத்துவிடும் என்று தெரிந்தால் பாதி மக்களுக்கு மேல் வேலைக்கே போக மாட்டார்கள். அதான் வேலை செய்யறனோ இல்லையோ எனக்கு சரியா நேரத்தில் சாப்பாடு கிடைச்சது, அப்புறம் நான் ஏன் வேலை செய்யணும், தேவையே இல்லை என்பார். ஆக மனிதனுடைய மனநிலை அவன் கடினமாக உழைக்க விரும்புவதில்லை, அதுதான் உண்மை. ஒரு நிர்பந்தத்தின் பேரில் உழைப்பதால் பெரும்பாலானவர்கள் அந்த 10 to 5:30 என்ற அந்த அவர்ஸில் தான் உழைக்கவே விரும்புகிறார்கள். 10 மணிக்கு ஆபீஸ் போக வேண்டும், 5:30 மணி ஆகிவிட்டது என்றால் வேலையை அப்படியே போட்டுவிட்டு வீட்டுக்கு வர வேண்டும். இந்த நிலையில் தான் மனிதன் இருக்கிறான். ஆனால் அன்னையின் மனநிலை முற்றிலும் வேறு வேறு. அளவாக நாம் உழைக்க முன்வரலாம், ஆனால் அப்படி இருந்தால் நமக்கு பலனும் அம்மாதிரியே அளவாகத்தான் இருக்கும். அன்னையோ கடின உழைப்பாளி என்று பெயர் பெற்றவர். அஜெண்டாவில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரம் தான் தூங்குகிறேன், மற்றவர்களைப் போல நான் 10 மணிக்கு படுக்க போய் 6, 6:30 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பதில்லை, நான் தூங்குவதே 2 அல்லது 3 மணி நேரம் தான் என்கிறார். மற்ற நேரங்களில் அவருக்கு தேவையான வேலைகளை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்று தெரிகிறது. பகவானும் வேலைக்கு செலைத்தவரே இல்லை. ஆசிரமவாசிகள் அவருக்கு தினமும் கடிதம் எழுதுவார்கள். அந்த கடிதத்துக்கெல்லாம் பதில் எழுதுகின்ற பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டதால் தினமும் 12 மணிக்கு மேல் கூட விழித்திருந்து பொறுமையாக ஒவ்வொரு கடிதத்தையும் படித்து அவர் பதில் எழுதுவார். இப்படி அவர் பல வருடங்கள் செய்தார் என்று நாம் அறிகிறோம். என் தகப்பனார் புத்தகங்களில் அன்னை அன்பர்கள் எவருமே சுலபமாக மாதம் 100,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் என்று எழுதும் போது வாசகர்களுக்கு அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பாருங்கள், கர்மயோகி அவர்களே எழுதிவிட்டார், அன்னையிடம் ஒரு வந்து விட்டார் என்றால் அவர் சுலபமாக 100,000 ரூபாய் வருமானம் பார்த்து விடலாம், அது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை என்று எழுதிவிட்டார். அந்த 100,000 ரூபாயை நானும் பார்க்க விரும்புகிறேன் என்று வாசகர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் இப்படி இந்த 10 to 5:30 என்று அந்த நேரத்தில் தான் வேலை செய்வேன் என்று சொல்கின்ற அன்னை அன்பர்களை அதன் மனதில் வைத்துக் கொண்டு அவர் அதில் எழுதவே இல்லை. நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க தயாராக இருப்பவர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் எந்த அன்னை அன்பரும் மாதம் 100,000 ரூபாய் சுலபமாக பார்த்து விடலாம் என்று எழுதியிருக்கிறார். சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் எல்லாம் 100,000 ரூபாய் வருமானத்தை சுலபமாக பார்க்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அங்கே உள்ளே நுழைந்து அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள், எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறார்கள் என்று பார்த்தால்தான் அந்த 100,000 ரூபாய் வருமானத்தை பார்ப்பதற்கு அவர்கள் எப்படி சிரமப்படுகிறார்கள் என்ற அந்த உண்மையே வெளிவரும். 100,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் பார்ப்பவர்கள் எல்லாம் முக்கால்வாசி பேர் இப்படி நைட் ஷிப்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிய வரும். ஏனென்றால் முக்கால்வாசி பேர் வெளிநாட்டில் உள்ளவர்களோடு இன்டராக்ஷன் செய்ய வேண்டும். நம் நாட்டில் பகல் என்றால் அவர்கள் நாட்டில் இரவு, நம் நாட்டில் இரவு என்றால் அவர்கள் நாட்டில் பகல் என்று இருக்கிறது. ஆகவே இந்த ஃபாரினில் இருப்பவர்களோடு இன்டர்நேஷனல் செய்ய வேண்டிய நிலைமையில் இருப்பவர்கள் எல்லாம் இரவு நேரங்களில் விழித்திருந்துதான் வேலை செய்ய வேண்டும். இரவு நேரங்களில் விழிக்க இஷ்டமில்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் சாப்ட்வேர் கம்பெனிகளில் பெரிய பொறுப்புகளை தரவே மாட்டார்கள். பெரிய பொறுப்பே கிடைக்காத பொழுது அப்புறம் எப்படி 100,000 ரூபாய் வருமானத்தை பார்ப்பது, அதற்கும் வழி இல்லாமல் போயிருக்கும். ஆகவே நேரம் காலம் பார்க்காமல் நைட் ஷிப்ட் அதற்குண்டான சிரமத்தை எல்லாம் பார்க்காமல் வேலை செய்ய முன்வருபவர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் என் தகப்பனார் மாதம் 100,000 ரூபாய் வருமானத்தை சுலபமாக பார்த்து விடலாம் என்று எழுதியிருக்கிறார். ஒழிய வருத்தப்படாமல் சிரமப்படாமல் 10 to 5:30 அந்த ஒர்க்கிங் அவர்ஸை வைத்துக் கொண்டால் மட்டும் போதும் என்று நினைப்பவர்களை அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு எழுதவே இல்லை. வேலையில் ஒரு தெய்வீகம் இருக்கிறது, அந்த தெய்வீகத்தை அன்னையே மதிக்கிறார், என் தகப்பனாரும் மதிக்கிறார். சாதாரணமாக பார்த்தால் தட்சிண நாட்களில் ஒரு அன்னை என்பர் என்றால் அவர் அருகில் உள்ள தியான மையத்திற்கு வருவதுதான் முறை. இன்றைக்கு தட்சிண நாளாயிற்று, இன்று கூட அந்த அன்பர் தியான மையத்துக்கு வரவில்லை. இவர் என்ன அன்னை என்பர் என்று கேள்வி கேட்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில அன்னை என்பவர்களுக்கு தரிசன நாட்களில் கூட வேலையை விட்டு வர முடியாமல் வேலையை கவனித்து ஆக வேண்டும், தியான மையத்திற்கு காலை தியானத்திற்கோ சொற்பொழிவு கேட்பதற்கோ போக முடியாத நிலைமையில் இருக்கின்ற அன்னை என்பவர்களும் உண்டு. காலை தியானத்துக்கு வராமல் சொற்பொழிவுக்கு வராமல் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்னை என்பரை நமக்கு தவறாகத்தான் தெரிகிறது. இந்த இடத்தில் என் தகப்பனார் சொல்கிறார், தரிசன நாளாக இருந்தாலும் வேலையை விட முடியாமல் அந்த அளவிற்கு வேலை இருக்கிறது, அதனால் வேலையை கவனித்திருக்கிறேன் என்று ஒரு அன்பர் அவர் வேலை செய்யும் அலுவலகத்திலே இருந்தார் என்றால் அது தப்பே இல்லை. வேலைக்கு ஒரு தெய்வீகம் இருக்கிறது, ஆகவே வேலையை அது கவனிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு அன்பர் கவனிக்கிறார் என்றால் அந்த கவனிப்பை அன்னை ஏற்றுக்கொள்கிறார். தியான மையத்துக்கு ஏன் வரவில்லை என்று அன்னை அவரை தெரிந்து கொள்வதில்லை. தியான மையத்தில் தியானம் செய்யும்போது அன்னை எப்படி நமக்கு அருள் பாலிக்கிறாரோ அதே அளவிற்கு தசர நாட்களிலும் ஆக வேண்டிய வேலையை கவனிப்பவருக்கும் அன்னை அருள் பாலிக்கிறார். தியானமயத்தில் என்ன அருள் கிடைக்கிறதோ அதே அருள் வேலை நாட்களாக தர்சன நாட்களிலும் வேலையை கவனிப்பவருக்கு கிடைக்கிறது. தர்சன நாட்களிலும் வேலையை கவனிப்பவர்கள் அன்னையின் அருளுக்கு எந்த வகையிலும் குறைந்து போனவர்கள் என்று இல்லை என்று இந்த நாள் செய்கிறார். இதுவரையிலும் கடின உழைப்பு என்பதை பற்றி பேசினேன். அடுத்தபடியாக அறிவுடைமையை பற்றி பேச விரும்புகிறேன். மனிதனை விலங்குகளிலிருந்து பிரித்து காட்டுவதே அவனுக்கு இருக்கின்ற அந்த உயர்ந்த மனிதன் அறிவு விட அறிவுமயமான உடல் உழைப்பிற்கு வாழ்க்கை நல்ல பலன் கொடுக்கிறது. அறிவுமயமான உடல் உழைப்பாக இல்லாமல் வெறும் உடல் உழைப்பை ஒருவர் வழங்குகிறார் என்றால் அவருக்கு குறைந்தபட்ச பலன் தான் கிடைக்கிறது. இதை நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அறிவில்லாத அன்ஸ்கில்டு லேபர் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். விவசாயத்தில் கூலி வேலை செய்பவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு 10 அல்லது 12 மணி நேரம் உழைக்க தயாராக இருந்தாலும் அதிகபட்சமாக அவர்களுக்கு 400 அல்லது 500 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்கிறது. இதற்கு அவர்கள் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் உழைத்தாக வேண்டும். அதே சமயத்தில் வக்கீல்கள், டாக்டர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இவர்களையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வேலையெல்லாம் அறிவுத்திறனை வெளிப்படுத்துகின்ற வேலையாக அமைகிறது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்கில் ஒரு லாயர் அப்பியர் ஆக வேண்டும் என்றால் அவர் அப்பியர் ஆகின்ற நேரமே ஏதோ அரை மணி நேரம்தான். அதற்கு மேல் அவர் நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் அந்த அரை மணி நேரம் அப்பீலுக்கு அவர் 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கேட்கிறார். அதை கொடுத்து கிளையண்ட் தயாராக இருக்கிறார். அவர் அப்பியரன்ஸுக்கு ஒத்துக்கொண்டால் பெரிய விஷயம் என்ற நிலையில் கிளைண்ட் இருக்கிறார். அது அரை மணி நேரம் அப்பியரன்ஸுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் 5 லட்சம் ரூபாய் வாங்குகிறார். மும்பை, டெல்லி போன்ற மாநகரங்களில் ஆர்த்தோடான்டிக் ஸ்பெஷலிஸ்டுகள் இருக்கிறார்கள். இவர்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டும் என்றாலே 20,000 ரூபாய் கொடுத்தால்தான் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும். இவரும் அரை மணி நேரம் அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் 20,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குகிறார். ஒரு ஆடிட்டர் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எழுதி தயார் பண்ணி கொடுக்கிறார் என்றால் அதற்கு அவர் கணிசமாக 10 லட்சங்கள் ஃபீஸ் வாங்குவார். 12 மணி நேரம் கூலி வேலை செய்து ஒருவன் 400-500 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான். ஆனால் இங்கே அரை மணி நேரம் அப்பியரன்ஸுக்கு, அரை மணி நேரம் கன்சல்டன்சிக்கு 20,000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய் என்று அறிவால் வேலை செய்கிறவர்கள் வாங்குகிறார்கள் என்பதை வைத்து பார்க்கும்பொழுது அறிவுக்கு வாழ்க்கை எந்த அளவுக்கு பெரிய வருமானத்தை கொடுக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இருப்பவர்கள் நம் நாட்டினரை விட மிகவும் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணமே அந்நாட்டு மக்கள் எல்லாம் நம்மை விட அதிக படித்தவர்களாகவும் நம்மை விட அதிக திறமைசாலிகளாகவும் இருப்பதுதான் காரணம். உதாரணமாக 2ஆம் உலகப் போர் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளை எல்லாம் கடுமையாக சேதப்படுத்தியது. ஆனால் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நிறைய படித்தவர்கள், நிறைய திறமைகளை வளர்த்துக் கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் 10 வருடங்களில் தம்முடைய நாட்டின் பொருளாதார நிலைமையை சீர்படுத்தி பழைய நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். போர் என்பது அந்த நாட்டில் உள்ள கட்டிடங்களை சேதப்படுத்தியது, தொழிற்சாலைகளை சேதப்படுத்தியது, சாலைகள், பாலங்கள், ரயில்வே டிராக் போன்ற எல்லாவற்றையும் சேதப்படுத்தியது உண்மைதான். மெட்டீரியலாக அந்த நாட்டை சேதப்படுத்தியது உண்மைதான் என்றாலும் அவர்கள் படித்த படிப்பு, அவர்கள் வளர்த்து கொண்ட அந்த அறிவுத்திறன் என்று அதையெல்லாம் போரால் சேதப்படுத்த முடியவில்லை. அவையெல்லாம் சேதப்படாமல் அப்படியே தான் இருந்தன. அவை படித்த படிப்பு இருக்கிறது, வளர்த்து கொண்ட அறிவு இருக்கிறது, அதையெல்லாம் மீன் போகவில்லை என்ற பட்சத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை பழையபடி சீர்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் பெரிய நிதி வசதி ஒன்றுதான். அந்த நிதி வசதியை அமெரிக்கா கடனாக கொடுக்க முன்வந்தது. பெரிய அளவில் அமெரிக்கா நிதி வசதி வழங்கிய பொழுது அதை நன்றாக பயன்படுத்தி இப்படிப்பட்ட இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் 10 வருடங்களில் தம்முடைய பழைய நிலைமைக்கு தம்முடைய நாட்டை கொண்டு வந்துவிட்டார்கள். இப்பொழுது இந்தியா 2 உலக போர் சமயத்தில் கடுமையான சேதத்துக்கு ஆளாகியது என்று நாம் வைத்துக் கொள்வோம். நாமும் அதே 10 வருடத்தில் நம்முடைய நாட்டை பொருளாதார ரீதியாக சீர்படுத்தி இருப்போமா என்பது மிகவும் சந்தேகம். அமெரிக்காவே பெரிய அளவில் நிதி உதவி வழங்கியிருந்தாலும் கூட நம் நாட்டில் 1940 அளவில் 45 என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள், 45 தான் 2 உலக போர் முடிந்தது. 1945 அளவில் நம் நாட்டு மக்களுக்கு இருந்த படிப்பு திறனும் அறிவு திறனும் மிகவும் குறைவு. அந்த குறைந்த படிப்பு, அந்த குறைந்த அறிவு திறனை வைத்துக் கொண்டு வெறும் 10 வருடங்களில் நம் நாட்டையும் சீர்படுத்தி இருக்க முடியுமா என்று கேட்டால் அநேகமாக முடியாது என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். இன்று நாம் தைரியமாக பேசுகிறோம், அடுத்த 20 வருடங்களில் இந்தியாவை அமெரிக்காவுக்கு நிகராக கொண்டு வந்து விட வேண்டும், அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்று பேசுகிறோம். இப்பொழுது கூட அமெரிக்காவுக்கு நிகராக நாம் வருவது என்பது வெறும் முதலீடு மற்றும் டெக்னாலஜி பொறுத்த விஷயம் இல்லை. நம்முடைய படிப்பு திறன், நம்முடைய அறிவு திறன் ஆகியவற்றுக்கும் இதில் முக்கிய பங்கு இருக்கிறது. அடுத்த 20 வருடங்களில் அமெரிக்காவுக்கு நிகராக நாம் தலையெடுக்க விரும்பினாலும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த படிப்பு திறனும் அறிவு திறனும் அதற்கு நிகராக நமக்கு இருந்தால்தான் அதுவும் சாத்தியமாகும் என்றுதான் நான் கருத்து தெரிவிக்க விரும்புகிறேன். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒருவர் அறிவோடும் திறமையோடும் நேர்த்தியாக அந்த வேலையை செய்து முடிக்கும் பொழுது அவர் அன்னை அன்பராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு கிடைக்கின்ற அருள் அவர் முடித்த வேலைக்குண்டான பலனை 10 பெரிதாக்கி கொடுக்கிறது. அந்த நேர்த்தியான செயல்பாடு அந்த அருளுக்கு அப்படி ஒரு தூண்டுகோலாக அமைகிறது, ஒரு கேட்டலிட்டிக் எஃபெக்ட் அந்த வேலையில் அருள் வெளிப்படுத்துகிறது. அதே சமயத்தில் ஒரு அன்னை அன்பர் இருக்கிறார், அவர் செய்கின்ற வேலையை தப்பும் தவறுமாக செய்கிறார் என்றால் அவருக்கும் அருள் கிடைக்காமல் இல்லை, அவருக்கும் அருள் கிடைக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்ன ஆகிறது என்றால் இவர் செய்கின்ற வேலையில் வருகின்ற பிழைகளை, தவறுகளை சரி செய்யவே அருள் சரி செய்வதற்கே அருளுக்கு போதுமான வேலையாக இருப்பதால் இறுதியில் பார்த்தால் ரிசர்ச் என்பது மிகவும் சுமாராகத்தான் இருக்கிறது. அதாவது வேலையில் ஏற்படுகின்ற பிழைகளை சரி செய்வதிலேயே அருள் செலவாகி விடுகிறது என்பதால் அந்த வேலைக்குண்டான பலனை பல மடங்கு அபிவிருத்தி செய்வதற்கு அங்கே கூடுதலாக அங்கு அருளே இல்லாமல் போய்விடுகிறது. அந்த அளவுக்கு அருள் விரயமாகி விடுகிறது. அதனால்தான் அன்னை அன்பராக இருந்தாலும் சரி, ரிசல்ட் என்று பார்க்க வேண்டும், பிரமாதமாக ஒரு முன்னேற்றத்தை காட்ட வேண்டும் என்றால் அறிவோடு செயல்பட வேண்டும், செய்கின்ற வேலையில் ஒரு நேர்த்தி, ஒரு பர்ஃபெக்ஷன் வெளிப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். 3வதாக ரிஸ்க் எடுப்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுப்பது என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயமாகும். ரிஸ்க் எடுக்காமல் நாம் எந்த வேலையும் வெற்றிகரமாக சாதிக்க முடியாது. ஏனென்றால் வாழ்க்கை மேடு பள்ளங்கள் மிக நிறைந்தது, எதுவுமே நிலையில்லை, எந்த நேரம் வேண்டுமானாலும் எதுவும் நடக்கலாம். எதுவுமே நிலையில்லை, எந்த நேரம் வேண்டுமானாலும் எதுவும் நடக்கலாம் என்னும்பொழுது எப்படி நாம் ரிஸ்க் எடுக்காமல் ஒரு வேலையை வெற்றிகரமாக சாதித்து காட்ட முடியும்? அவசியம் ரிஸ்க் எடுத்தே ஆக வேண்டும். ஆனால் மனிதனுடைய மனநிலையோ வேறாகத்தான் இருக்கிறது. அவன் தன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதில் தான் மனிதன் ஆர்வம் காட்டுகிறான். வாழ்க்கையை தன்னுடைய கண்ட்ரோலில் முழுவதுமாக வைத்துக் கொள்ள பிரியப்படுபவர்களுக்கு ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தான் நம்மால் அப்படியே செய்ய முடியும். குடும்பத் தலைவர் இருக்கிறார் என்றால், அவருக்கு ஒரு மனைவி இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், அவர்களின் மேல் அவர் முழு அதிகாரம் செலுத்தி அவர்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளலாம். என் வீட்டுக்காரர் சொல்வதை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன், எங்கள் அப்பா சொல்வதை மீறி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்றிடத்தில் பிள்ளைகள் இருக்கலாம், மனைவிகள் இருக்கலாம். ஆனால் அது ஒரு சிறிய குறுகிய வட்டமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் வேலை என்று வெளியில் வந்துவிட்டால் வாழ்க்கை வட்டம் பெரிதாகி விடுகிறது. வாழ்க்கை வட்டம் பெரிதாகும் பட்சத்தில் நம்முடைய கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை என்றாகிவிடுகிறது. பிசினஸ் என்று எடுத்துக்கொண்டால் எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. மார்க்கெட் நம் கட்டுப்பாட்டில் இல்லை, லேபர் நம் கட்டுப்பாட்டில் இல்லை, மெட்டீரியல் சப்ளை கட்டுப்பாட்டில் இல்லை, வானிலை நம் கட்டுப்பாட்டில் இல்லை, போட்டியாக பிசினஸ் செய்பவர்கள் கொடுக்கின்ற பிரஷர் அது நம் கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படி எதுவுமே கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம், ஒரு பிசினஸில் நாம் இறங்கிவிட்டு ரிஸ்க் எடுக்காமல் நாம் எப்படி அதை வெற்றிகரமாக இது காட்ட முடியும்? ரிஸ்க் எடுத்தே தான் ஆக வேண்டும். 20 வருடங்களுக்கு இப்பொழுதெல்லாம் விவசாயம் செய்பவர்களுக்கு கூட கிராப் இன்சூரன்ஸ் கிடைக்கிறது. ஆகவே அந்த கிராப் இன்சூரன்ஸ் கிடைக்கப்பட்ட விவசாயிகள் தைரியமாக விவசாயம் செய்யலாம். நஷ்டம் வந்தாலும் இன்சூரன்ஸ் கிடைக்கும், நமக்கு நம்ம நஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவோம் என்ற தைரியமாக நம்பி விவசாயம் செய்கிறார்கள். ஆனால் 20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த கிராப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கிடையாது. விவசாயி ஒரு ரிஸ்க் எடுத்துதான் விவசாயமே செய்ய முடியும். வறட்சி வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, பயிர் நோய்வாய்ப்பட்டாலும் சரி, பூச்சி தாக்குதல் காலானாலும் சரி, வேலை கால் கிடைக்காமல் போனாலும் சரி, எதற்கும் தயாரான நிலையில்தான் 20 வருடங்களுக்கு முன்னாலே விவசாயிகள் விவசாயம் செய்தார்கள். லாபம் வந்தால் லாபம், நஷ்டம் வந்தால் நஷ்டம் என்று அவர்கள் எதையும் தங்கும் விதத்துடன் தான் அவர்கள் செயல்பட்டார்கள். அரசியலில் சாதிக்க பல பேர் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அரசியலில் வெற்றிகரமாக நுழைய முடிந்தால் நமக்கு பதவி கிடைக்கிறது, பதவிக்கு உண்டான அதிகாரம் கிடைக்கிறது, அதற்குண்டான பாப்புலாரிட்டி எல்லாம் இருக்கிறது. அரசியல் என்பது ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு ஃபீல்டு என்று சொல்ல முடியாது. அதில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கின்றன. உதாரணமாக கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கின்றவர் ஒரு எலெக்ஷன் நிற்க வேண்டும் என்றால் அவர் அப்படியே போய் எலெக்ஷனில் பேர் கொடுக்க முடியாது. கையில் இருக்கின்ற அந்த அரசாங்க வேலையை ராஜினாமா செய்தாக வேண்டும். அதன் பின்னர் தான் அவரால் எலெக்ஷனிலே நிற்க முடியும். வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தான் தேர்தலில் நிற்க முடியும் என்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பலர் பின்வாங்கி விடுகிறார்கள். இது கையில் இருக்கின்ற வேலையை நம்பித்தான் இருக்கேன், இதுவும் போய்விட்டது, தேர்தலிலும் தோற்றாகிவிட்டது என்றால் அப்புறம் நான் என்ன ஆவது? அந்த தைரியம் எல்லாம் எனக்கு இல்லை, நான் வேலையை விட மாட்டேன், அரசியலில் தேர்தல் நிற்க மாட்டேன் என்று ஒதுங்கி விடுகிறார். உண்மையில் சொல்ல போனால் ரிஸ்க் என்று இல்லாத ஒரு வாழ்க்கை துறையை நாம் பார்க்கவே முடியாது. மருத்துவ துறையில் டாக்டராக பணியாற்ற பல பேர் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் டாக்டர் துறையில் அதற்குண்டான ரிஸ்க்கு இருக்கத்தான் செய்கிறது. அடிக்கடி பேப்பரில் படிக்கிறோம், நெக்லிஜென்ஸ் கேஸ் எல்லாம் கன்சூமர்கள் டாக்டர்கள் மேல் போடுகிறார்கள். டாக்டர் நோயாளியை சரியாக கவனிக்கவில்லை, டாக்டர் நோயாளியை சரியாக கவனிக்கவில்லை, அதனால்தான் நோயாளி பாதிப்புக்குள்ளானார். நோயாளி பாதிப்புக்குள்ளானார், அவர் மேல் நெக்லிஜென்ஸ் கேஸ் போட்டாக வேண்டும் என்று இந்த கன்சூமர் கோர்ட்டுக்கு டாக்டர்களை அழைக்க இருக்கிறார்கள். வழக்கறிஞர்களாக ஒருவர் வர வேண்டும் என்றால் அதிலும் ரிஸ்க் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா ஜூனியர் வக்கீல்களும் சீனியர் வக்கீல் முன் சீனியர் வக்கீலிடம் அப்ரண்டிஸாக சில காலம் பணியாற்றி ஆக வேண்டும், அவரிடம்தான் தொழில் கற்றாக வேண்டும். சீனியர் வக்கீல் ஜூனியர் வக்கீலுக்கு தொழிலை முறையாக கற்றுக் கொடுப்பாரா என்றால் அது சந்தேகம்தான். பெரும்பாலான நேரங்களில் சீனியர் வக்கீல் ஜூனியர் வக்கீல் முறையாக சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. இதற்கு பதிலாக சீனியர் வீட்டு வேலை செய்து கொண்டுதான் அவர்கள் நேரத்தை கொடுக்கிறார். ஆக ஜூனியர் வக்கீல் எப்படித்தான் தொழிலை கற்றுக்கொள்வது என்றால், சீனியர் வக்கீல் கற்றுக் கொடுப்பதுதான் இருக்கிறார் என்றாலும் அவர் அதை செய்யாத பட்சத்தில் சீனியர் எப்படி கோர்ட்டில் வழக்காடுகிறார் என்பதை இவராக பார்த்து தானாக தெரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டியதுதானே தவிர, எந்த சீனியரும் தானாக முன்வந்து ஜூனியருக்கு தொழில் கற்றுக் கொடுப்பதில்லை. ஆசிரியர் தொழில் அது சேஃப் என்று நாம் சொல்வதற்கில்லை. ரவுடித்தனம் செய்கின்ற மாணவர்களை ஆசிரியர் கட்டுப்படுத்தியாக வேண்டும். கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் கிளாஸே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். தலைமை ஆசிரியர் போஸ்ட் என்றால் அதற்கு ரிஸ்க் இன்னும் அதிகம். எந்த நேரத்திலும் வன்முறை ஸ்ட்ரைக் என்று பள்ளியில் வெடிக்கலாம். வன்முறை கட்டுப்படுத்த அவர் தயாராக இருக்க வேண்டும். பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ரிஸ்க் இருக்கின்றது. பெரும்பாலான இளம் பெண்கள் திருமணத்தை ஆர்வமாக எதிர்நோக்குகிறார்கள். திருமணம் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய விஷயம். ஆனால் திருமணத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா? இல்லை, திருமணத்தில் பிரச்சனை இருக்கிறது. பணத்தாசை பிடித்த இடத்தில் சம்பந்தம் செய்து கொண்டால் அவர்கள் வரதட்சணை பெரிய பிரச்சனையாக்குவார்கள். எவ்வளவுதான் கொண்டு போனாலும் பற்றவில்லை, மேலும் வாங்கி வாங்கி வீட்டுக்கு விரட்டுவார்கள். அந்த டவுரி பிரச்சனை என்பது திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற இளம் பெண்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது, பெரிய ரிஸ்காக இருக்கிறது. டவுரி பிரச்சனையை வெற்றிகரமாக பார்த்துக் கொள்கிறேன் என்று தைரியம் உள்ளவர்களால் தான் திருமணத்திலேயே இறங்க முடியும். அதற்கு பயன்பட்டு இருந்தால் பெண்களுக்கு திருமணமே ஆகாது, அப்படி ஒரு ஆபத்து வந்துவிடும். அதே இப்படி எந்த துறையிலும் பிரச்சனைகள் இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது என்பதால் யாருமே எந்த துறையிலும் ஈடுபடவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். நாம் தான் வெற்றிகரமாக இறங்கி அவர்களை அந்த பிரச்சனைகளை ஆபத்துகளை சந்திக்காக வேண்டும். என்ன பிரச்சனைகளை வெற்றிகரமாக நாம் சமாளிக்கும் பொழுது வெற்றிகரமாக சவாலை முறியடித்து வெற்றி கண்டோம் என்ற அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. அந்த சந்தோஷத்திற்காகத்தான் பல பேர் இப்படி ரிஸ்கான வேலைகளை எல்லாம் இறங்குகிறார்கள். இப்பொழுது அடுத்தபடியாக சமயோசித ஆற்றல் என்ற வருகிறேன். சமயோசித ஆற்றல் என்றால் என்ன? அதாவது ஒரு ரிசோர்ஸ் ஸ்கேர்ஸாக இருக்கும் பொழுது, அது அரிதாக இருக்கும் பொழுது, அதை மேக்சிமம் எஃபிஷியன்சியோடு பயன்படுத்திக் கொள்வதும், ஒரு ரிசோர்ஸ் இல்லாத பொழுது அதற்கு சப்ஸ்டிடியூட்டாக வேறொரு ரிசோர்ஸை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்று பார்ப்பதையும்தான் நான் சமயோசித்த ஆற்றல் என்கிறேன். மேலும் எல்லா தேசங்களிலும் எல்லா இயற்கை வளங்களும் ரிசோர்ஸ்களும் ஒரு சேர கிடைப்பதில்லை. சில ரிசோர்ஸ் இருக்கும், சில ரிசோர்ஸ் இல்லாமலும் போகலாம். ஒரு குறிப்பிட்ட தேவைப்பட்ட ரிசோர்ஸ் இல்லாமல் போகும்போது மக்கள் அந்த பற்றாக்குறை எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்க்கும்போதுதான் அந்த இடத்தில் தான் நமக்கு சமயோசித ஆற்றலை வெளிப்படுகிறது. மேலும் பார்க்க போனால் எந்த ஒரு பொருளையும் ரிசோர்ஸ் என்று நாமே ஆட்டோமேட்டிக்காக முடிவு செய்துவிட முடியாது. ஒரு பொருளுக்கு ரிசோர்ஸ் என்ற அந்த சிறப்பு அந்தஸ்து எப்பொழுது கிடைக்கிறதால், அந்த பொருளுக்கு மனிதன் அந்த பொருளை பொருள் சம்பந்தமாக மனிதனுக்கு ஒரு உபயோகம் தெரிய வேண்டும். மனிதனுடைய பார்வைக்கு அந்த ரிசோர்ஸ் ஒரு வேல்யூபிள் பொருளாக கண்ணுக்கு தெரிய வேண்டும். எப்பொழுது மனிதனுக்கு இது ஒரு வேல்யூபிள் கமாடிட்டியாக தெரிகிறதோ அப்பொழுதுதான் அது ரிசோர்ஸ் ஆக மாறுகிறது. பொருளுக்கு வேல்யூ இருக்கிறது என்று தெரியாத வரையிலும் அது ரிசோர்ஸ் ஆக கருதப்பட முடியாது. உதாரணமாக கடைக்கரையில் ஏராளமான மணல் கொட்டி கிடக்கிறது. நெடுங்காலம் வரையிலும் அந்த கடற்கரை மணலுக்கு எந்த வேல்யூவும் இல்லாமல் போய்விட்டது. ஒரு காலகட்டத்தில் மனிதன் அந்த கடற்கரை மணலுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது என்று கண்டுபிடித்தான். அதாவது மணலை சூடு காட்டி உருக்கினால் அதை கண்ணாடியாக மாற்றலாம் என்று கண்டுபிடித்தான். மணலை கண்ணாடியாக மாற்ற முடியும் என்று கண்டுபிடித்த பொழுதுதான் கடற்கரை மணலுக்கு ஒரு வேல்யூ வந்தது, அது ரிசோர்ஸ் ஆக மாறியது. அம்மாதிரியே பாலைவன பிரதேசங்களுக்கு பொதுவாக ஒரு வேல்யூ இருப்பதில்லை, ஏனென்றால் அங்கே தண்ணீர் வசதி குறைவு, மழை பெய்வது இல்லை. ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. பாலைவன பிரதேசங்களுக்கு கூட ஒரு வேல்யூ வந்துவிட்டது. எப்படி வேல்யூ வந்தது என்று கேட்டால், பாலைவன சூழ்நிலையிலும் குறைந்த தண்ணீர் வசதி இருந்தாலும் அங்கே நன்றாக விளையக்கூடிய சில பயிர் வகைகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாலைவன பிரதேசங்களில் இந்த செடி வகைகள் நன்றாக விளையும் என்று மனிதனுக்கு தெரிந்த பொழுது இப்பொழுது பாலைவன பிரதேசங்களுக்கெல்லாம் ஒரு டிமாண்ட் வந்துருக்கு. அதாவது ஜோஜாபா என்ற ஒரு செடி இருக்கிறது. அந்த செடியில் இருந்து கிடைக்கின்ற விதை, அந்த விதையை கசக்கி பிழிந்தோம் என்றால் அப்படி கிடைக்கின்ற ஆயில் நல்ல லூப்ரிகேஷன் ஆயிலாக செயல்படுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த லூப்ரிகேஷன் ஆயிலை தயார் செய்வதற்காக பாலைவன பிரதேசங்களில் ஏராளமாக ஜோஜோபா செடிகளை வளர்க்கிறார்கள். ஆக இதுவரையிலும் யாருமே சீண்டாமல் இருந்த பாலைவன பிரதேசங்களுக்கெல்லாம் இப்பொழுது டிமாண்ட் வந்துவிட்டது. அதெல்லாம் ஒரு ரிசோர்ட் ஆக மாறுகிறது. ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படும் நேரம் அது இல்லாத பொழுது சப்ஸ்டிடியூட்டாக வேறொரு ரிசோர்ஸை பயன்படுத்துவது சமயோசித ஆற்றல் என்று சொன்னேன். அதாவது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது என்று நான் சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனையை தீர்க்க ஒரே சமயத்தில் பல வழிகள் இருக்கலாம். ஒரு வழி நமக்கு உதவாமல் போனால் வேறொரு வழி உதவலாம். உதாரணமாக காட்டு வழியாக ஒரு மனிதன் செல்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனுக்கு திடீரென்று பசி வந்துவிட்டது. ஒரு மாமரம் கண்ணில் படுகிறது. அந்த மாமரத்தில் எட்டாவது உயரத்தில் ஒரு பெரிய மாங்காய் அவன் பார்க்கிறான். அந்த மாங்காயை சாப்பிட்டால் பசி தீரும் என்று தெரிகிறது. ஆனால் அது எட்டாவது உயரத்தில் இருக்கின்ற பட்சத்தில் அவனுக்கு உடம்பில் பசி வந்துவிட்டதால் அந்த மரத்தில் ஏறி அந்த மாங்காயை பறிக்கின்ற அளவு கூட உடம்பில் தெம்பில்லை. பசியும் தீர வேண்டும், மாம்பழமும் அவன் கைக்கு கிடைக்க வேண்டும், உடனடியாக செயல்பட்டாக வேண்டும். என்ன செய்வது? மரத்தில் ஏறுவதற்கு உடம்பில் தெம்பில்லை, ஆனால் பழம் அவன் கைக்கு கிடைக்க வேண்டும். இம்மாதிரி வழியே புலப்படாத நேரங்களில் அவன் தம்மை யோசித்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறான். சரி, 20 அடி உயரத்தில் இருக்கின்ற மாங்காயை நம்மால் ஏறி பறிக்க முடியாவிட்டாலும் என்ன? அருகில் ஒரு கல் என்று கிடந்தது என்றால் அந்த கல்லை எடுத்து விட்டுறோம். கல் மாங்காய் மேல் பட்டு காம்பு அருந்து கீழே விழுந்தால் பழம் கிடைக்கும் என்று சுட்டுமுட்டும் பார்க்கிறான். அங்கே ஒரு கல் கிடைக்கிறது, அதை எடுத்து விட்டுறுகிறான். மாம்பழத்தின் மேல் பட்டு அந்த மாம்பழம் கீழே விழுகிறது, அதை சாப்பிடுகிறான். அவன் பசி தீங்குகிறான். தன்னால் ஏறி பறிக்க முடியாத நேரத்தில் அவன் கல் என்ற ஒரு வேறொரு கருவியை பயன்படுத்தி அவனுக்கு வேண்டியதை அவன் அடைந்து விடுகிறான். இதை நான் சமயோஜித ஆற்றலுக்கு ஒரு உதாரணமாக வழங்குகிறேன். அரிதாக கிடைக்கும் பொருள்களை மிகவும் எஃபிஷியன்டாக யூஸ் பண்ணுவது, அது ஒரு சமயோஜித ஆற்றல் என்று சொன்னேன். அதற்கு ஜப்பான், இஸ்ரேல் போன்ற நாடுகளை நாம் உதாரணமாக காட்டலாம். உதாரணமாக ஜப்பான் நாட்டில் போதுமான அளவிற்கு அயன் ஓர் கிடைப்பதில்லை. எங்கள் நாட்டில் அயன் ஓர் கிடைப்பதில்லை, அதனால் எங்களால் தொழில் ரீதியாக முன்னேற முடியவில்லை என்று அவர்கள் எதுவுமே சொன்னது கிடையாது. எங்கள் நாட்டில் அயன் ஓர் கிடைக்காவிட்டால் என்ன, எங்கு கிடைக்கிறதோ அங்கிருந்து நாங்கள் இறக்குமதி செய்து கொள்கிறோம் என்று பேசாமல் அவர்கள் அயன் ஓர் அதிகமாக இருக்கின்ற நாடுகளிலிருந்து அவர்கள் இறக்குமதி செய்து கொள்கிறார்கள். அப்படி இறக்குமதி செய்த அயன் ஓரை வைத்து அவர்களுக்கு தேவையான இரும்பை எல்லாம் உருவாக்கி அதை வைத்துக் கொண்டு கனரக தொழிற்சாலைகள் எல்லாம் அமைத்துக் கொள்கிறார்கள். கிடைக்கின்ற இரும்போ அரிதான ஒரு பொருள். இப்படி அரிதாக கிடைக்கின்ற இரும்பை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பிழைப்பு நடத்த வேண்டும் என்னும்பொழுது எவ்வளவு காஸ்ட்லியான பொருட்களை எல்லாம் செய்து தர முடியுமோ அவ்வளவு காஸ்ட்லியான பொருட்களை அந்த இரும்பை வைத்துக் கொண்டு செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த இரும்பை வைத்துக் கொண்டு கார்களை எல்லாம் நாம் உருவாக்கினால் அவற்றை எல்லாம் நல்ல விலைக்கு ஏற்றுமதி செய்தால் இந்த அரிதான இரும்பை நாம் வாங்குவதற்கு செய்கின்ற செலவை விட கார் ஏற்றுமதி மூலம் நல்ல வருமானத்தை பார்க்கலாம் என்று அவர்கள் கார் செய்து கொள்ள கார் உருவாக்க கற்றுக்கொண்டு உள்ளார்கள். ஆனால் ஏராளமான கார்களை எல்லாம் உருவாக்கி அவர்கள் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நல்ல லாபம் பார்க்கிறார்கள். இஸ்ரேல் நாடும் இதே அணுகுமுறையை தான் கையாளுகிறது. அங்கே பாலைவன பிரதேசம் என்பதால் தண்ணீர் பற்றாக்குறை அதிகம். தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால் அவர்கள் அதற்காக பயந்து போய்விடவில்லை. நம்ம ஊர் போல கால்வாய் பாசனத்துக்கு பதிலாக அங்கே சொட்டு நீர் பாசனத்திற்கு மாறிவிட்டார்கள். இஸ்ரேல் நாட்டுக்கு செல்பவர்கள் எல்லாம் விவசாய நிலங்களில் எங்கு பார்த்தாலும் சொட்டு நீர் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்தை தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஒழிய நம் நாட்டில் பார்ப்பதை போல பம்ப் செட்டிலிருந்து தண்ணீர் கொட்டாது, அந்த தண்ணீர் வாய்க்கால் வழியாக எல்லாம் ஓட எல்லாமே அங்கே ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டமாகத்தான் இருக்கும். அந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்தில் ஓரளவுக்கு தான் தண்ணீர் செலவாகிறது என்றாலும் அவர்கள் அந்த கிடைக்கின்ற சிறிதளவு தண்ணீரை வைத்துக் கொண்டு அவர்கள் பழத்தோட்டம் பூந்தோட்டம் என்றெல்லாம் உருவாக்கிவிட்டார்கள். இஸ்ரேலிலிருந்து வரவழைக்கப்படுகின்ற ஆரஞ்சு எல்லாம் நாம் கையில் எடுத்து அதை சற்று கசக்கி பிழிந்தாலே அப்படியே ஜூஸ் கொட்டும் அளவிற்கு அவ்வளவு அதிகமாக ஜூஸ் இருக்கின்ற ஆரஞ்சு பழங்களை அவர்களால் உருவாக்க முடியும். நம் நாட்டிலும் கூட சமயோசித ஆற்றல் என்பது இங்கேயும் பயன்படத்தான் செய்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் வெளிநாட்டு மக்கள் தான் நம் நாட்டில் நிலவுகின்ற நிலைமையை அவர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன், நம் நாட்டில் லேபர் என்பது மிகவும் இருக்கிறது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இன்று டெல்லியில் இருக்கின்ற மாருதி சுசுகி கம்பெனியில் கார் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு மாதம் 30,000-40,000 சம்பளம் கொடுக்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டு கார் தொழிற்சாலர்கள், கார் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களுடைய அவர்களுடைய சம்பளத்தை ஒப்பிடும் போது இந்த சம்பளம் குறைவாகத்தான் வெளிநாட்டவர்களுக்கு படுகிறது. 30,000-40,000 சம்பளம் நமக்கு அதிகமாக தெரியலாம், ஆனால் வெளிநாட்டு கார் கம்பெனிகளை நடத்துபவர்களுக்கு இந்த 30,000-40,000 குறைந்த சம்பளமாகத்தான் தெரிகிறது. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நம்முடைய கார் தொழிற்சாலைகளை எல்லாம் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் இடம் மாற்றிவிட்டார்கள். லேபர் இங்கே சீப்பாக இருப்பதால் அவர்களுக்கு மலிவான விலையில் காரை உற்பத்தி செய்ய முடிகிறது. இங்கே உற்பத்தி செய்த காரை அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நல்ல விலைக்கு விற்று நிறைய லாபம் பார்க்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கார் கிடைக்கிறது, நமக்கு நம் மக்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது. ஆகவே இப்படி இந்த லேபர் சீப் என்ற நிலைமை இந்தியாவில் நிலவும் வரை இப்படி வெளிநாட்டு கார் கம்பெனிகள் இந்தியாவில் நிறைய செயல்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நம் நாட்டு மக்களும் சமயோஜித ஆற்றலை தமக்கு தெரிந்த வகையில் பயன்படுத்திக் கொள்ளத்தான் செய்கிறார்கள். உதாரணமாக நம் நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் அவர்களுக்கு பரம்பரையாக வசதி குறைவு. வசதி குறைவு என்றாலும் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு அறிவு அதிகம். நம் நாட்டில் இந்த அறிவுக்கு உண்டான வருமானம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த அறிவை வைத்துக் கொண்டு அவர்கள் கற்றுக்கொள்ளும் படிப்பு, இந்த படிப்பிற்கு வெளிநாட்டில் நல்ல வருமானம் கிடைக்கிறது. ஆகவே இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லாரும் சாப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறார்கள். அதில் பட்டம் வாங்கிக் கொண்டு வெளிநாட்டு சாப்ட்வேர் கம்பெனிகளில் ஊழியர்களாக போய் சேர்ந்து விடுகிறார்கள். அங்கே அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறது. இங்கே 20,000-30,000 வருமானம் பார்ப்பவர்கள் அங்கே 1,00,000-1,50,000 என்று வருமானம் பார்க்கிறார்கள். ஒரு 5-6 வருடங்கள் அங்கே தொடர்ந்து வேலை செய்து ஏராளமாக சம்பாதித்துக் கொண்டு அதையெல்லாம் சேவிங்ஸாக இங்கே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதன் பிறகு இங்கே நல்ல வீடு வாங்கிக் கொள்கிறார்கள், கார் வாங்கிக் கொள்கிறார்கள். வெளிநாட்டில் கிடைத்த வருமானத்தை வைத்துக் கொண்டு இந்தியாவில் சிறப்பாக வசதியாக வாழ்கிறார்கள். ஆக நம் நாட்டில் குறைந்த ஊதியத்திற்குத்தான் வேலை செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அதே படிப்பை வெளிநாட்டில் பயன்படுத்தி அதிகபட்ச ஊதியம் பார்க்கின்ற ஒரு சாமர்த்தியத்தை நாம் சமயோஜித ஆற்றல் என்று சொல்லலாம். மேலும் சமயோஜித ஆற்றல் என்பது அறிவை மட்டும் சார்ந்தது என்று சொல்ல முடியாது. வேறு சில ஆற்றல்களும் சமயோஜித ஆற்றலாக செயல்படும். உதாரணமாக சினிமா துறையை எடுத்துக்கொள்ளுங்கள். பல ஏழை குடும்பத்து பெண்கள் அழகாக இருக்கிறார்கள், அவர்கள் சினிமாவில் நடிக்க வருகிறார்கள். அவர்களுக்கு பெரிய பணபலமோ சோசியல் ஸ்டேட்டஸோ அப்படி எந்த ஆற்றலும் கிடையாது. ஆனால் அழகு இருக்கிறது, நடனம் ஆட தெரியும். ஆகவே அறிவுக்கு பதிலாக அவர்கள் அந்த அழகை பயன்படுத்தி சினிமா துறையில் முன்னுக்கு வருகிறார்கள். அவர்களும் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறார்கள். அறிவால் சம்பாதிப்பதுதான் சமயோஜித ஆற்றல் என்று நான் சொல்வதற்கில்லை. அழகால் சம்பாதித்தாலும் அதுவும் ஒரு ஆற்றல் தான். அறிவால் சாதிக்க முடியாது, அவர்கள் அழகை வைத்து சாதித்துக் கொள்கிறார்கள். அதையும் ஒரு சமூக ஆற்றல் என்றுதான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக ஆர்வம் என்ற விஷயத்திற்கு வருகிறேன். வாழ்க்கையை சாதிக்க ஆர்வம் என்பது கண்டிப்பாக நமக்கு அவசியமாகிறது. வெளிநாட்டவர்கள் நம்மை விட சிறப்பாக சாதிக்கிறார்கள் என்பதால் என்றால் அதற்கு காரணமே நம்மை விட அவர்கள் அதிகமாக சாதிக்க ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதுதான். நம் நாட்டில் சாதிக்க வேண்டும் என்று ஆர்வமாக பேசுகிறோமே ஒழிய நம்முடைய ஆர்வம் எல்லாம் பேச்சோடு நின்றுவிடுகிறது. பேச்சை தாண்டி அந்த செயல்பாட்டுக்கு போவதில்லை. ஆனால் வெளிநாட்டவர்கள் எடுத்துக்கொண்டால் பேசுவதை விட அவர்கள் செயலில் நிரூபிப்பதில் அவர்கள் அதிக தீவிரமாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களால் சிறப்பாக சாதிக்க முடியும். நம் நாட்டில் பேரார்வத்தையும் பேராசையும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். பேரார்வம் என்பது வேறு, பேராசை என்பது வேறு. பேராசை என்பது நம்முடைய தகுதிக்கு மீறிய ஒன்றை நாடும்போது வெளிப்படுகிறது. வேலையை குறைவாக செய்து அதிக வருமானம் கேட்கும் போது, அதிக சம்பளம் கேட்கும் போது நாம் பேராசை என்கிறோம். நான் சொல்கின்ற பேரார்வம் வேறு, பேராசை என்பது வேறு, இரண்டிற்கும் சம்பந்தம் இல்லை. நான் பேரார்வம் என்று எதை சொல்கிறேன் என்றால், நம்மால் அதிகபட்சமாக சாதிக்க முடிவதை விரும்பி அதற்குண்டான முயற்சியை எடுக்க முன் வருகின்ற மனநிலையைத்தான் நான் பேரார்வம் என்கிறேன். ஆர்வம் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிறது. ஏனென்றால் மனதில் பேரார்வம் எழும்போதுதான் சாதிப்பதற்கு தடையாக இருக்கின்ற இடர்பாடுகள், குறைபாடுகள், எதிர்ப்புகள், போட்டிகள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய அந்த எனர்ஜியே நமக்கு அந்த பேர் ஆர்வத்தில் இருந்துதான் எழுகிறது. எனர்ஜி குறைவாக இருக்கும்பொழுது இடர்பாடுகள், சவால்கள், எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கு அவ்வளவு எனர்ஜி நம்மிடம் இருப்பதில்லை. எனர்ஜி அதிகமாகும்பொழுது இதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்ற அந்த மனோதைரியம், அந்த தெம்பு நமக்கு இங்கிருந்தோ வந்துவிடுகிறது. வாழ்க்கையை சாதிப்பதற்கு ஆர்வம் தேவை என்றால் ஆன்மீக துறையை சாதிப்பதற்கும் ஆர்வம் கண்டிப்பாக தேவை. ஆன்மீக துறையை சாதிக்க உதவியாக இருப்பதை நாம் இறை ஆர்வம் என்கிறோம். ஆனால் என்ன ஒரு விஷயம் என்றால், வாழ்க்கையில் சாதிப்பதே மிகவும் சிரமமாக இருக்கின்ற பட்சத்தில் ஆன்மீக துறையில் சாதிப்பது என்பது அதைவிட இன்னும் பல மடங்கு கடினமான ஒரு விஷயம் என்பதால், ஆன்மீக துறையில் எவர் ஒருவர் சாதிக்க விரும்புகிறாரோ அவருக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற ஆர்வத்தை விட ஆன்மீக துறை இன்னும் பல மடங்கு ஆர்வம் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு அவசியம் வந்து விடுகிறது. அந்த ஆர்வம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் நாம் கவர்ச்சியாக கருதக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு அவற்றின் மேல் இருக்கின்ற பிடிப்புகளை எல்லாம் முறியடித்துக் கொண்டு ஆன்மீக துறையில் நுழையும் அளவிற்கு ஆர்வம் கெட்டியாக தீவிரமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆன்மீக துறையிலேயே நம்மால் சாதிக்க முடியும். அந்த வாழ்க்கை ஈடுபாட்டை முறியடிக்கும் அளவிற்கு ஆன்மீகத்தில் நமக்கு அவ்வளவு பிடிப்பாக ஒரு அவ்வளவு வலுவாக ஒரு நாட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். திரை ஆர்வத்திலேயே இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று, அன்னையிடம் குழந்தையாக புறவாடிக்கொண்டு பக்தி வழிபாடு செய்கின்ற ஒரு ஆர்வம். நம்மில் பெரும்பாலானோர் அந்த குழந்தை பாவனையோடு செயல்படுகின்ற பக்திமானாகத்தான் நாம் இருக்கிறோம். இரண்டாவது ஆர்வம் என்னவென்றால்
பார்க்க வேண்டும் என்ற
சாதகர்கள் கூறிய ஒரு ஆர்வம். இந்த இரண்டு ஆர்வத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பக்தி மாணாக அன்னையுடன் உறவாட விரும்புகின்றவர்களுடைய குறைபாடுகளை அன்னை பொருட்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே அறிவித்து விடுகிறார், அன்னையே நான் உங்களிடம் குழந்தையாகத்தான் உறவாட விரும்புகிறேன், சாதகனாக இல்லை என்று அவர் முன்னமே அறிவித்து விடுகிறார். அதனால் குழந்தையாக நம்மிடம் உறவாட விரும்புகின்றவருடைய குறைபாடுகளை அன்னை எப்படி பொருட்படுத்த மாட்டார். ஆகவே இந்த பக்திமான்கள் செய்கின்ற பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எல்லாவற்றையும் அன்னை அவர்களுடைய குணக்குறைபாடுகளை எல்லாம் புறப்படுத்தாமல் அவர்கள் கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். அந்த இடத்தில் அவர் தாயாராக பெருந்தன்மையாக செயல்படுகிறார். ஆனால் இந்த சாதகர்களாக அன்னையோடு உறவாட விரும்புபவர்களிடம் அன்னை இப்படி பெருந்தன்மையாக குணக்குறைகளை பொருட்படுத்தாமல் தாராள மனதுடன் செயல்படுவதில்லை. சாதகராக முன்னேற வேண்டும் என்றால் நம்முடைய குணக்குறைகளிலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும். அன்னைக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அன்னைக்கு பிடித்தமில்லாத விஷயங்களை ஒரு பக்கம் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் சாதகராக செயல்பட விரும்புகின்றவருக்கு அன்னை எந்த ஆன்மீக முன்னேற்றத்தையும் தருவதில்லை. இப்படி சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அடுத்ததாக ஆர்கனைசேஷன் என்ற ஒரு சிறப்பு அம்சத்துக்கு நான் வருகிறேன். சாதனைக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டால் அதை நாம் ஆர்கனைசேஷன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆர்கனைசேஷனே என்ன என்று கேட்டால் சிஸ்டமேட்டிக்காக செயல்படுகின்ற ஒரு திறனை ஆர்கனைசேஷன் என்று நாம் சொல்லலாம். ஆர்கனைசேஷனை பயன்படுத்தி இயங்குகின்ற ஸ்தாபனங்களையும் நாம் ஆர்கனைசேஷன் என்றுதான் சொல்கிறோம். அந்த வித்தியாசத்தையும் நாம் கருத வேண்டும். ஆர்கனைசேஷன் ஆஸ் அன் ஐடியா என்று பார்க்கும்போது அது நம்முடைய கண்ணுக்கே புலப்படாது. சிஸ்டமேட்டிக்காக செயல்படுவது என்பது அது ஒரு திறமை. அந்த திறமையை நாம் கண்ணால் பார்க்க முடியாது, அது செயல் வடிவம் பெறும்போதுதான் அதை நாம் பார்க்கவே முடியும். ஆனால் ஆர்கனைசேஷனை பயன்படுத்தி எழுந்துகின்ற ஸ்தாபனங்களை நாம் கண்ணால் பார்க்க முடியும். ஆர்கனைசேஷன் எப்படி சாதிக்கிறது, அதற்கு பவர் எப்படி வருகிறது என்று நீங்கள் கேட்கலாம். அந்த பவர் என்பது இப்படித்தான் வெளிவருகிறது. அதாவது ஆர்கனைசேஷன் நம்மிடம் இருக்கின்ற முறைப்படுத்தப்படாத எனர்ஜிகளை எல்லாம் முறைப்படுத்தி அதற்கு ஒரு ஃபோக்கஸ் டைரக்ஷன் கொடுக்கிறது. முறைப்படுத்தப்படாத எனர்ஜியாக இருக்கும்போது அதுக்கு ஒரு டைரக்ஷனோ ஒரு எய்மோ இல்லாமல் இருக்கும். எப்பொழுது அது முறைப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது அதுக்கு ஒரு டைரக்ஷன் ஒரு எய்ம் வந்துவிடுகிறது. அப்படி முறைப்படுத்தப்பட்ட எனர்ஜியை ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டத்திற்குள் ஆர்கனைசேஷன் செலுத்துகிறது. அப்படி அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்குள் அது உள்ளே நுழையும் போது அந்த எனர்ஜியாக இருந்தது வெறும் எனர்ஜியாக இருக்காமல் ஒரு அகாம்பிளிஷிங் பவராக மாறுகிறது. மேலும் அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்துபவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஸ்கில் ஒன்று அவர்கள் கையில் இருக்கும். இந்த அகாம்பிளிஷிங் பவரும் அந்த ஸ்கில்லும் ஒன்றாக இணையும் பொழுது வெறும் எனர்ஜியாக அதுவரையிலும் இருந்தது ஒரு நல்ல ரிசல்ட்டாக மாறுகிறது. ஒரு உதாரணத்துடன் சொன்னால் இது நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். உதாரணமாக குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சிறு வயது குழந்தைகளுக்கு ஏராளமாக எனர்ஜி இருக்கிறது. அவர்கள் இஷ்டத்துக்கு விட்டால் அவர்கள் நாள் முழுவதும் விளையாடி அந்த எனர்ஜி எல்லாம் விரயம் செய்து விடுவார்கள். ஆனால் பெற்றோர்கள் குறிப்பிட்ட வயது வரும்பொழுது அவர்களை இஷ்டத்துக்கு விளையாட விடாமல் அவர்களை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். நீ ஸ்கூலுக்கு போக வேண்டும், நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், இனிமேல் பெற்றோர்கள் என்ன நேரம் விளையாடக்கூடாது என்று புத்திமதி சொல்லி குழந்தையை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். தான் படிக்க வேண்டும், பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குழந்தை புரிந்து கொள்ளும் பொழுது இதுவரையிலும் அது அந்த குழந்தைக்கு இல்லாத ஒரு டைரக்ஷன், ஒரு எய்ம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. பள்ளியில் ஒரு சிஸ்டம் இருக்கிறது, அதாவது வகுப்பறைகள் இருக்கின்றன, பாடப்புத்தகங்கள் இருக்கின்றன, பரீட்சை எல்லாம் இருக்கிறது. இந்த சிஸ்டத்திற்கு குழந்தைகள் வரும்பொழுது அந்த குழந்தைகளுடைய எனர்ஜி என்பது ஒரு அக்காம்ப்ளிஷிங் பவராக மாறுகிறது. ஆசிரியராக செயல்படுபவருக்கு ஒரு கற்றுக் கொடுக்கும் திறன் ஒன்று இருக்கிறது. மாணவர்களாகிய குழந்தைகளுக்கு ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லேர்னிங் ஸ்கில் என்று ஒன்று இருக்கிறது. ஆசிரியருக்கு டீச்சிங் ஸ்கில் இருக்குது, மாணவர்களுக்கு லேர்னிங் ஸ்கில் இருக்கிறது. இந்த இரண்டு ஸ்கில்லும் குழந்தைகளுடைய அக்காம்ப்ளிஷிங் பவர் என்று அந்த அந்த மூன்றாவது ஒன்றோடு இணையும் பொழுது அதுவரையிலும் வெறும் எனர்ஜியாக இருந்த அந்த குழந்தையினுடைய எனர்ஜி நாலேஜ் என்ற ஒரு ரிசல்ட் ஆக மாறுகிறது. அதாவது அந்த பள்ளியில் இருக்கின்ற அந்த ஆர்கனை அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் என்று நான் இங்கே குறிப்பிடுவதே அந்த வகுப்பறை, டெக்ஸ்ட் புக், டைம் டேபிள், டீச்சிங், இதைத்தான் நான் அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் என்று சொல்கிறேன். அந்த சிஸ்டத்துக்குள் குழந்தை உள்ளே வரும்பொழுது எனர்ஜியாக வெறும் எனர்ஜியாக இருந்தது அக்காம்ப்ளிஷிங் பவராக மாறி ஆசிரியருடைய டீச்சிங் ஸ்கில், மாணவர்களுடைய லேர்னிங் ஸ்கில்லோடு அந்த எனர்ஜி இணையும் பொழுது வெறும் எனர்ஜியாக இருந்தது நாலேஜ், அறிவாக மாறுகிறது. இப்படி பார்த்தோம் என்றால் சமூகத்தில் எந்த துறையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த துறைக்கென்று ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அங்கே அமுலில் இருக்கும். ஒரு நீதிமன்றத்தில் சென்றோம் என்றால் அங்கே நீதி வழங்குவதற்கென்று ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் ஒன்று அமுலில் இருக்கும். காவல்துறைக்கு சென்றோம் என்றால் குற்றவாளிகளை எப்படி பிடிப்பது, எப்படி தண்டனை வழங்குவது, எப்படி அவர்களை கோர்ட்டு முன் நிறுத்துவது என்று அங்கே ஒரு காவல்துறைக்கென்று ஒரு சிஸ்டம் இருக்கும். மருத்துவமனைகளில் நுழைந்தோம் என்றால் வருகின்ற நோயாளிக்கு எப்படி வியாதி நிவாரணம் வழங்குவது என்று அதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். தொழிற்சாலையில் நுழைந்தோம் என்றால் அங்கே ரா மெட்டீரியலை வாங்கி ப்ராசஸ் பண்ணி எப்படி ஒரு சேலபிள் கமாடிட்டியாக மாற்றுவது என்பதற்கு அதற்கு ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்கும். அரசாங்க டிபார்ட்மெண்டில் நுழைந்தோம் என்றால் யார் என்ன வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று அதற்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் என்று இருக்கும். வீதிகளில் இயங்குகின்ற டிராபிக் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த டிராபிக் சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் இயங்குகிறது, அதை நிர்ணயிப்பது அந்த டிராபிக் கண்ட்ரோல் சிஸ்டம். எல்லா ஜங்ஷன் வரும் இடங்களிலும் டிராபிக் சிக்னல்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த சிக்னல்களை மதித்து டிராபிக் இயங்குவதால் தான் டிராபிக்கே அங்கே ஒழுங்காக நடக்கிறது. டிராபிக் சிக்னல் இல்லை, போலீஸ்காரர் இல்லை என்றால் எந்த வீதியிலும் டிராபிக் ஒழுங்காக இயங்காது, மிகவும் குளறுபடி ஆகிவிடும். இம்மாதிரி எந்த ஒரு பெரிய வேலையும் அதற்குண்டான சில சட்ட திட்டங்கள், சில விதிமுறைகள், சில ப்ரொசீஜர்ஸை மதித்துத்தான் அங்கு வேலையே நடக்கிறது. அந்த சட்ட திட்டம், அந்த செயல்படும் விதிமுறைகள், இதைத்தான் நான் ஆர்கனைசேஷனல் சிஸ்டம் என்கிறேன். ஆர்கனைசேஷன் வேறொரு வேலையும் செய்கிறது. அதாவது ஒரு வேலை சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் அங்கே 4-5 விஷயங்களுக்கு இடையே நன்றாக கோஆர்டினேஷன் இருக்க வேண்டும். அந்த கோஆர்டினேஷனை ஏற்படுத்தி தருவதே ஆர்கனைசேஷனுடைய வேலை என்று கூட நாம் சொல்லலாம். அதாவது ஒரு கம்பெனி சீராக லாபகரமாக வெற்றிகரமாக இயங்க வேண்டும் என்றால் கேபிட்டல், டெக்னாலஜி, லேபர், மெட்டீரியல், மார்க்கெட் என்று இந்த 5 விஷயங்களுக்கு இடையே நன்றாக கோஆர்டினேஷன் இருந்தால்தான் எந்த ஒரு பிசினஸும் வெற்றிகரமாக இயங்கும். உதாரணமாக ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல தரமான பொருள் விற்பனைக்கு இருக்கலாம், அதற்கு மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் கூட இருக்கலாம். பொருள் தரமாக இருக்கிறது, மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கிறது, இருந்தாலும் அந்த கம்பெனியால் வெற்றிகரமாக முடியாமல் செயல்பட முடியாமல் போகின்ற நேரங்களும் உண்டு. அந்த பொருளை விற்பதற்காக அவர்கள் ஒரு சேல்ஸ் டீம் வைத்திருப்பார்கள். அந்த சேல்ஸ் டீமுக்கு அவர்கள் எதிர்பார்க்கின்ற அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஊதியம் கொடுக்கவில்லை என்றால், என்னதான் தரமான பொருளாக இருந்தாலும், என்னதான் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருந்தாலும், அந்த சேல்ஸ் டீம் அந்த பொருளை சரியாக விற்க மாட்டார்கள். சேல்ஸ் டீம் சரியாக விற்காத பட்சத்தில் கம்பெனிக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆக இங்கே என்ன குறைபாடாக இருக்கிறது? லேபருக்கும் மெட்டீரியலுக்கும் மார்க்கெட் டிமாண்டுக்கும் இடையே சரியான கோஆர்டினேஷன் இல்லை. சரியான கோஆர்டினேஷன் இல்லாமல் போனதன் காரணமே நல்ல ஊதியம் அவர்களுக்கு தரப்படுவதில்லை. அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஊதியத்தை அவர்களுக்கு அந்த கம்பெனி கொடுக்கும் போது அவர்களுக்கு இதுநாள் வரை இல்லாத ஒரு உற்சாகம் வருகிறது. அக்கறையாக தீவிரமாக அந்த சேல்ஸில் இறங்குகிறார்கள். கம்பெனி எதிர்பார்க்கின்ற வருமானம் கிடைக்கிறது. இம்மாதிரியே ஒரு கம்பெனிக்கு நல்ல தரமான பொருள் இருக்கலாம், மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கலாம், ஆனால் டிமாண்டுக்கு ஏற்ற அளவிற்கு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு கம்பெனிக்கு போதுமான கேபிட்டல் இல்லாமல் போகின்ற பட்சத்தில் அந்த கம்பெனி தான் விரும்புகின்ற வளர்ச்சியை அடைய முடியாது. போகிறது கம்பெனியில் லாபம் பார்க்க முடியாமல் போகிறது. சமூகத்தில் எந்த துறையெல்லாம் பிரமாதமாக வளர்ச்சி அடைகின்றன என்று நாம் கவனித்து பார்த்தால், சமூகத்தின் தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்கின்ற அந்த சில குறிப்பிட்ட துறைகள் தான் சமூகத்தில் பிரமாதமான வளர்ச்சியை காண்கின்றன. இப்பொழுது பாருங்கள், நல்ல குவாலிட்டி எஜுகேஷனுக்கு சமூகத்தில் சிறப்பாக வரவேற்கிறது. இந்த தேவையை உணர்ந்து கொண்ட பள்ளிகள் நிறைய காசியாக கேபிடேஷன் ஃபீஸ் கேட்டாலும் பொதுமக்கள் அந்த கேபிடேஷன் ஃபீஸ் கொடுத்து தங்கள் குழந்தைகளை சேர்க்க ஆர்வமாக இருக்கிறார்கள். மெடிக்கல் காலேஜ் கேபிடேஷன் ஃபீஸ், இன்ஜினியரிங் காலேஜ் கேபிடேஷன் ஃபீஸ் எல்லாம் கற்பனை செய்யும் அளவு அதிகமாக இருக்குது. அவ்வளவு காஸ்ட்லியாக கேபிடேஷன் ஃபீஸ் கேட்கிறார்கள் என்றாலும் பெற்றோர்கள் அந்த பணத்தையும் எப்படியாவது பிரட்டி கொடுத்து தங்கள் வீட்டு பிள்ளைகளை எப்படியாவது மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விடலாம் என்றுதான் இருக்கிறார்கள். ஒழிய ஃபீஸ் அதிகமாக கேட்கிறார்கள், இதையெல்லாம் எப்படி கொடுப்பது என்று ஜனங்கள் குறித்து எழுவதில்லை. சரி, டிமாண்ட் இருக்கிறது, இவ்வளவு டிமாண்ட் இருந்தால் அப்படித்தான் ஃபீஸை காஸ்ட்லியாக கேட்பார்கள். நாம் பேசாமல் அந்த பீஸை கொடுத்து பையனை எப்படியாவது சேர்ப்போம் என்றுதான் முன் வருகிறார்களே ஒழிய, இவ்வளவு பீஸ் கேட்பது அடாவடி என்று எந்த பெற்றோரும் குறித்து எழுவதில்லை. அம்மாதிரியேதான் மருத்துவ துறைகளிலும் நல்ல தரமான ஒரு கேரை வழங்குகின்ற ஹாஸ்பிட்டல்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது. ஓரிரு நாட்கள் ஐசியூவில் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டால் கூட 20,000-25,000 ஃபீஸ் வசூலிக்கின்ற ஹாஸ்பிட்டல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் பாருங்கள், 20,000-25,000 ஃபீஸ் கொடுத்து அந்த ஐசியூவில் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளதான் நோயாளிகள் விரும்புகிறார்கள் ஒழிய, ட்ரீட்மெண்ட் மிகவும் காஸ்ட்லியாக இருக்கிறது. அதனால் இத்தகைய ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், நம்முடைய நிலைமை கேட்ட மாதிரி சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் என்று நோயாளிகள் பின்வாங்குவதில்லை. தரமான கல்வி, தரமான ட்ரீட்மெண்ட், அது காஸ்ட்லியான ஃபீஸுக்கு தான் கிடைக்கும் என்றால் கூட ஜனங்கள் அந்த காஸ்ட்லியான ஃபீஸை கொடுக்கத்தான் தயாராக இருக்கிறார்களே ஒழிய, இவ்வளவு காஸ்ட்லியாக ஃபீஸ் வாங்குகிறார்கள் இது நியாயமா முறையா என்று யாரும் கேட்பதில்லை. அதாவது அந்த விஷயத்தில் சமூகத்தின் தேவைக்கும் அந்த கம்பெனி வழங்குகின்ற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது ஒரு ஒரு அலைன்மெண்ட் இருக்கிறது, அங்கே ஒரு ஹார்மனி இருக்கிறது. அந்த ஹார்மனி இருக்கும் வரையிலும், அந்த அலைன்மெண்ட் இருக்கும் வரையிலும் அத்தகைய நிறுவனங்கள், பள்ளிகளாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்களாக இருந்தாலும் சரி, அத்தகைய நிறுவனங்கள் எல்லாம் நல்ல வளர்ச்சியை கண்டு கொண்டுதான் இருக்கும். இப்போது இறுதியாக ரிசப்டிவிட்டி என்ற அன்னை அன்பர்களுக்கே உரிய அந்த விஷயத்துக்கு வருகிறேன். நம்முடைய சொந்த பலத்தை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை சாதிக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்தால் ஏதோ ஓரளவுக்கு தான் சாதிக்க முடியும். ஆனால் நம்முடைய திறமையை நம்பாமல் அன்னையினுடைய அருளை நம்பினோம் என்றால் நாம் சொந்தமாக சாதிப்பதை விட பல மடங்கு அதிகமாக அருளின் பலத்தை வைத்துக் கொண்டு நாம் சாதிக்கலாம். ரிசப்டிவிட்டியை அதிகரித்துக் கொள்வது எப்படி, அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கும் வழி இருக்கத்தான் செய்கிறது. பொதுவாக என் தாப்பனார் என்ன சொல்வார், ரிசப்டிவிட்டியை அதிகரித்துக் கொள்வதற்கு சிறந்த வழி என்பது அருள் எப்படி நம்மை நாடி வருகிறதோ அப்படி அதை ஏற்றுக்கொள்வதுதான் என்று அவர் சொல்கிறார். வருவதற்கு சுலபமாகத்தான் இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் பல பேர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் பிரார்த்தனை செய்யும் பொழுது கூடவே சில நிபந்தனைகளையும் விதிக்கிறார்கள். அருள் இப்படித்தான் வர வேண்டும், அப்படி வர வேண்டும், அந்த ரூபத்தில் வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த ரூபத்தில் வந்தால் இல்லை என்று முன்கூட்டிய அந்த பார்த்தையோடு அந்த விதிமுறைகளையும் சேர்த்து சொல்லிவிடுகிறார்கள். ஆகவே என்னாகிறது, அருள் அன்பர் எதிர்பார்க்கின்ற ரூபத்தில் வராமல் வேறொரு ரூபத்தில் வந்தால் அன்பரால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, இந்த அருள் வேண்டாம் என்று அவர் தட்டி கழிக்கிறார். உதாரணமாக எனக்கு ஒரு தனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று ஒரு அன்பர் பிரார்த்தனை செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிரார்த்தனையை அன்னை ஏற்றுக்கொண்டு இவருக்கு ஒரு நல்ல வேலை வெளியூரில் ஏற்பாடு செய்து தருகிறார். அன்பர் இருப்பதோ ஏதோ விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை என்று ஒரு சிறிய ஊராக இருக்கும். இவருக்கு கிடைக்கின்ற வேலையோ மும்பை, டெல்லி, கல்கட்டா போன்ற மாநகரத்தில் கிடைக்கும். 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் தருகிறோம், வேலைக்கு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று தகவல் அனுப்புவார்கள். இவர் நல்ல வேலைக்கு வேண்டும் என்று அண்ணனிடம் கேட்டுக்கொண்டார் ஒழிய மனதில் இவர் வைத்திருப்பதெல்லாம் உள்ளூரில் நல்ல வேலை என்று மனதில் அவர் ஒரு அதை வைத்திருக்கிறார். இப்பொழுது வேலை கிடைக்கிறது, நல்ல வருமானம் கிடைக்கிறது, ஆனால் உள்ளூரில் கிடைக்கவில்லை, வெளியூரில் கிடைக்கும் பொழுது அவருக்கு ஏமாற்றம் வருகிறது. எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் போய் டெல்லியிலும் கல்கட்டாவிலும் நான் எப்படி சமாளிப்பது, எனக்கு சாம்பார் ரசம் மோர் இதைத்தான் சாப்பிட்டு பழக்கம், நான் எப்படி ரொட்டி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு காலம் தள்ளுவது அதெல்லாம் தெரிய வராது. ரெண்டாவது, இப்பொழுதுதான் எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, நான் எப்படி என் மனைவியை விட்டு பிரிந்து நான் டெல்லியில் காலம் தள்ளுவது, எனக்கு வேண்டிய மாதிரி மனிதர்கள் எல்லாம் உள்ளூரில் தான் இருக்கிறார்கள், எனக்கு சொந்த பந்தம் எல்லாம் முக்கியம், அவ்வளவு தூரம் நான் போக மாட்டேன் என்கிறார். அவர் என்ன ஆகிறது, அன்னையினுடைய அருள் அவருக்கு ஒரு நல்ல வேலை நல்ல வருமானத்தை வழங்கும் போதும், இவர் குறிப்பிட்ட அந்த நிபந்தனையை அருள் பூர்த்தி செய்யாத பட்சத்தில் அந்த அருளை அவர் வேண்டாம் என்கிறார். இப்படி இந்த வேலை விஷயத்தில் தான் அருளுக்கு அன்பர்கள் நிபந்தனை விதிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களிலும் அருளுக்கு இப்படி மறைமுகமாக நிபந்தனைகள் அன்பர்கள் விதிப்பது உண்டு. இப்ப கன்சல்டண்டாக செயல்பட விரும்புகின்ற ஒரு அன்பரை எடுத்துக்கொள்ள, அவர் அன்னையிடம் இப்படி பிரார்த்தனை செய்வார், அன்னையே எனக்கு ஒரு கன்சல்டன்சி செய்ய ஒரு நல்ல கம்பெனி அமைய வேண்டும், எடுத்த எடுப்பிலேயே முதலில் எனக்கு வருகின்ற கம்பெனி 20 கோடி 30 கோடி ஆனுவல் டர்ன் ஓவர் செய்ய வேண்டும், அப்படி ஒரு கம்பெனி எனக்கு கிளையண்டாக கிடைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கும் என்று அவர் விண்ணப்பம் அன்னை முன்வைப்பார். இவருக்கு ஒரு போன் கால் வரும், நீங்கள் கன்சல்டன்ட் கேள்விப்பட்டோம், எங்கள் கம்பெனிக்கு கன்சல்டண்டாக வருகிறீர்களா என்று கேட்பார்கள், உங்கள் கம்பெனி எங்கே இருக்கிறது என்ன டர்ன் ஓவர் என்று விசாரிப்பார். ஆரம்பித்து ஏதோ 2-3 வருடங்கள் தான் ஆகியது, ஏதோ 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு தான் பிசினஸ் செய்கிறோம், இந்த 10 லட்சம் ரூபாய் நிலையிலிருந்து பல மடங்கு நாங்கள் முன்னேற வேண்டும், உங்கள் கன்சல்டன்சி கிடைத்தால் சௌகரியமாக இருக்கும், வருகிறீர்களா என்று கேட்பார். என்னடா இது, அன்னையிடம் 20-30 கோடிக்கு நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன், நமக்கு வருகிறது என்னமோ 10 லட்சம் தான் டர்ன் ஓவர் என்று சொல்கிறார்கள், இதை ஏற்றுக்கொண்டால் எனக்கு கௌரவமாக இல்லை, இந்த அன்பருக்கு ஒரு ஏமாற்றம் வருகிறது. நான் 20-30 கோடி கிளைண்ட் தான் தேடிக்கொண்டிருக்கிறேன், 10-20 லட்சம் டர்ன் ஓவர் செய்கின்ற கம்பெனிகள் எல்லாம் என்னுடைய கணக்கிலேயே இல்லை, மன்னிக்கவும் என்று பதில் அளிக்கிறேன். ஆக என்ன ஆகிறது, அன்னை ஒரு வாய்ப்பை வழங்குகிறார், அந்த வாய்ப்பு கௌரவமாக இல்லை என்று அன்பர் தட்டி கழிக்கிறார். ஆனால் நியாயமாக பார்த்தால், சரி அன்னையிடம் நாம் ஒரு கோரிக்கை வைத்தோம், நாம் கேட்பது 20-30 கோடி டர்ன் ஓவர் செய்கின்ற ஒரு கம்பெனி, ஆனால் நமக்கு நம்மை நாடி வருவது வெறும் 10 லட்சம் டர்ன் ஓவர் செய்கின்ற கம்பெனி என்றால் இதில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் என்னவாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம், வருகிற கிளையண்ட் சிறிய கிளையண்டாக இருந்தாலும் அது வேண்டாம் என்று நாம் சொல்ல வேண்டாம், அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு ஆரம்ப கட்டமாக வைத்து படிப்படியாக முன்னேறுவோம் என்று அன்பர் அன்பர் ஒரு மனம் மாறி அந்த கிளையண்டை ஏற்றுக்கொண்டார் என்றால், அந்த 10 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுகின்ற கிளையண்ட்டை அவருடைய கன்சல்டன்சி மூலம் 20 லட்சம் 40 லட்சம் 80 லட்சம் என்று படிப்படியாக அவர் உயர்த்தினார் என்றால், அந்த வகையில் அவர் விரும்பிய 20 கோடி 30 கோடிக்கு நாலாவட்டத்தில் அவர் உயர்ந்து விடுவார். ஆனால் அதற்கு பொறுமை தேவை, அந்த பொறுமை அவரிடம் இல்லாத பட்சத்தில் எடுத்து எடுப்பிலேயே சின்ன கிளையண்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மன்னிப்போம் என்று மறுத்து விடுகிறார். அதனால் வருகின்ற அருளை அவரை தடைப்படுகிறார். பொதுவாக நாம் என்ன சொல்லலாம், வேல்யூ இம்ப்ளிமெண்டேஷன் என்று ஒன்று இருக்கிறது, அந்த வேல்யூ இம்ப்ளிமெண்டேஷன் சிறப்பாக கடைபிடிப்பவர்களுக்கும் ரிசப்டிவிட்டி தானாக அதிகரிக்கும் என்று நாம் சொல்லலாம். வாழ்க்கையில் கிளன்லினஸ் இருக்கிறது, பங்க்சுவாலிட்டி இருக்கிறது, பர்ஃபெக்ஷன் இருக்கிறது, செல்ஃப் கிவிங் இருக்கிறது, குவாலிட்டி இருக்கிறது, சாஃப்ட் ஸ்பீச் இருக்கிறது, மேக்சிமம் எஃபர்ட் என்று இருக்கிறது. இதையெல்லாவற்றையும் அன்பர் அவருடைய அன்றாட வேலையில் தன்னால் முடிந்த அளவுக்கு கடைபிடித்து செயல்படுகிறார் என்றால் இது ஒன்றே போதும். அவருடைய ரிசெப்டிவிட்டியை படிப்படியாக வாழ்க்கையை அதிகரித்துக் கொடுக்கும். அதாவது இருக்கும் இடத்தையும் வேலை செய்யும் இடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொண்டு வேலைக்கு உரிய நேரத்தில் பங்க்சுவாலிட்டி கடைபிடித்து அந்த வேலைக்கு சென்று கையில் இருக்கின்ற வேலையை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக அந்த வேலையை செய்து கூட வேலை செய்பவர்களோடு சுமூகமான ஒரு உறவை கடைபிடித்துக் கொண்டு தலையிட்டு எனர்ஜி விரயம் செய்யாமல் தனக்கு உண்டான வேலையை மட்டும் செய்து கொண்டு சாப்டாக பேசி அவருக்கு ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அவருடைய கிளன்லினஸ், அவருடைய பங்க்சுவாலிட்டி, அவருடைய பர்ஃபெக்ஷன் இன் ஒர்க், அவருடைய ஸ்பீச், அவருடைய குவாலிட்டி எக்ஸிகியூஷன் என்று அதிகரிப்பதற்கு சிறந்த வழி கையில் இருக்கின்ற வேலை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செய்வதுதான் என்று அன்னை பல இடங்களில் வலியுறுத்தியிருக்கிறார். உதாரணமாக ஒரு கிளார்க் வேலை செய்பவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இந்த கிளார்க் வேலையிலிருந்து ஆபீசராக உயர வேண்டும், அந்த நாள் என்று வருமோ என்று காத்திருப்பதாக வைத்துக் கொள்வோம். அன்னை என்ன சொல்கிறார், நீ கிளார்க்கில் இருந்து ஆபீசராக மாற வேண்டும் என்றால் கையில் இருக்கின்ற கிளார்க் வேலையை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செய். 100% பர்ஃபெக்ஷன் அந்த கிளார்க் வேலையில் உனக்கு என்று உன்னால் எட்ட முடிகிறதோ அன்று ஆபீசராக மாறுவதற்கு உண்டான தகுதி உனக்கு தானாக பிறக்கும் என்கிறார். 10 வருடமாக வாடகை வீட்டில் இருக்கிறேன், சொந்த வீடு போக வேண்டும், அந்த நாள் என்று வருமோ, வழியே தெரியாமல் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு அண்ணன் இப்படி ஒரு வழி காட்டுகிறார். அதாவது இருப்பது வாடகை வீடு என்று மறந்து விடு. இந்த வீடு உனக்கு சொந்தமாக இருந்தால் எவ்வளவு அக்கறையாக எவ்வளவு பொறுப்பாக இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுவாயோ அம்மாதிரியே இந்த வீட்டை நீ மெயின்டைன் பண்ண வேண்டும். சுவரில் கரைப்பட்டால் அந்த கரையை எடுக்க வேண்டும். வீட்டில் குப்பை கூளம் சேரவிடக்கூடாது. வீட்டு வாடகை குறித்த தேதியில் செலுத்த வேண்டும். இபி பில், வாட்டர் பில் எதுவும் டிலே பண்ணாமல் அந்தந்த தேதிக்குள் அதை செலுத்த வேண்டும். உன் குழந்தை எப்படி பத்திரமாக பார்த்துக் கொள்கிறார்கள், அம்மா அதே உன் வீட்டையும் குழந்தையாக பாவித்து அதை நன்றாக நல்லபடியாக கவனித்தாய் என்றால் அந்த வாடகை வீட்டை சிறப்பாக சொந்த வீடாக கருதி அதற்கு நல்ல முறையில் ஒரு கவனிப்பு வழங்கியதை வாழ்த்தி பாராட்டி உனக்கு சொந்த வீடு பிறப்பதற்கு வழி செய்யும் என்கிறார். இப்படி கையில் இருக்கின்ற வேலை, கையில் இருக்கின்ற பொருளை சிறப்பாக கவனித்து சிறப்பாக செயலாற்றுபவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த வழி தானாகவே அவர்களுக்கு கிடைக்கிறது. அதுதான் ரிசெப்டிவிட்டியை அதிகரித்துக் கொள்வதற்கு சிறந்த வழி என்று நான் கருதுகிறேன். இறுதியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஏற்கனவே நான் கூறியது போல கடின உழைப்பு, அறிவு திறன், ரிஸ்க் எடுப்பது, சமயோசித ஆற்றல், ஆர்வம், ஆர்கனைசேஷன், ரிசெப்டிவிட்டி போன்ற மேலே குறிப்பிட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் எவரொருவர் சிறப்பாக கடைபிடித்து வாழ்க்கையை நடத்துகிறாரோ அவர்களுக்கெல்லாம் சாதனை என்பது மிகவும் சுலபமாக கூடி வரும். அவர்கள் தாம் எந்த உயரத்துக்கு எட்ட விரும்பினாலும் அன்னையின் அருள் பக்கபலமாக இருப்பதால் மேற்கண்ட வேல்யூஸ்களை வைத்துக் கொண்டு அவர்கள் பணியாற்றினால் அவர்கள் எந்த உயரத்துக்கு போக விரும்பினாலும் அந்த உயரத்துக்கு சிறப்பாக கண்டிப்பாக போகலாம் என்று சொல்லி என்னுடைய சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன்.
தர்ஷன் நாள் அன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பீச் கொடுத்த அசோகன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர் ஸ்பீச் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி.